You have 10 minutes.
ಸ್ತುತಿ ನಿಯೋಜಕಾರ ಸಭಾ ಸಭಾತುಮನಿ ವಿಶೇಷ ಮಾತಿನಿಯೇ ಸಾಕಾಚಾವನ ಮಾತೃಕಾವಿಂಗ್ ಒಬ್ಬಟ ಗಿಹಿಲ್ಲ ದಿಗಿನ್ ದಿಗಟಮ ನೋಯಕೂತ್ ಕಾರಣ ಗನ್ನಾವ ಕಥಾಕರ ನಿಕಾಕ್ತಮಾಯ ಕ್ರೀಡಾವ ವಿಶೇಷ ಕ್ರೀಡಾವಟ ಸಂಬಂಧ ಕ್ರೀಡಾ ಸಂಘಂ ದಿಖಕ ಶ್ರೀಲಂಕಾ ಜಿಮ್ನಾಸ್ಟಿಕ್ ಸಂಘಮೇ ಸಭಾಪತಿ ವರೆಯ ಹಟಿಯಟಾತ್ ಕ್ರಿಕೆಟ್ ಮಿನಿಸುರಾಂಗೇ ಸಂಘಮೇ ಸಭಾಪತಿ ವರೆಯ ಹಟಿಯಟಾತ್ ಕ್ರೀಡಾವಲ ನಿಯುತು ಆಯಕ್ ಹಟಿಯಟಾತ್ ಪೌಗಿ ಕಾಲೇ ಪುರಾವಟಂ ಅಪಿ ಅಮಾತ್ಯತುಮಾತ್ಯಕ ವಡಕರಮು ಕನೇಕ್ ಹಟಿಯಟಾತ್ ವಿಶೇಷೇಮ್ಮ ಅದ್ದವೆನಕೊಟ ಮೇ ತತ್ವೇ ಸಂಬಂಧೇನ್ ಯಮ್ ಅದಹಸದ್ ದಕ್ವನ್ನ ಮೇ ಅವಸ್ಥಾವ ಉಪಯೋಗ ಕರಗನ್ನೋ ಅಪೇ ರಟೇ ಕ್ರೀಡಾ ನೀತಿ ಗತ್ತಾಮ ಗರು ನಿಯೋಜಕಾರ ಸಭಾಪತಿತುಮಣಿ 72 ಪಾಸೆ ದಿಗಿನ್ ದಿಗಟಮ ವಿನಾಶ್ ವಿಲಾ ಗಸೆಟ್ ಗಣನಾವಕ್ಕೆ ಕೇವಿಲ್ಲತಿ ಮೇಕ ಏಕತನಕ ಏಕತನಕ ಏಕ ಕೈಲ್ಲಕ ತವ ತನಕ ತವ ಕೈಲ್ಲಕ ಇತಿ ಕಿಸಿಮ ಸಂಗ್ರಹಿತ ವೀಮಕ್ ನೇ ಮೇ ತೀನ ಗಟಲುಕಾರಿ ತತ್ವ ತುಲ ಅದ ಅಪಿ ಗತ್ತಹಮ ಹೆಮ ಸಂಗಮೇಕಮ ನಡು ಓಡಮ ಸಂಗಮಯಕ್ ಗತ್ತಹಮ ಕ್ರೀಡಾವಕ್ ಕರನ್ನ ಗ್ಯಾಮ ಏಕ ನಡುವತ್ ದಾನ ನಿಲವರ್ಣಕ್ ಕಹಮ ನಡುವತ್ ದಾನ ದೆ ಮಮ ಜಿಮ್ನಾಸ್ಟಿಕ್ ಸಂಘಮ ಸಭಾಪತಿ ವರೆ ಆವಲಾ ಇನ್ನ ವೇಲಾ ವೇನಕೊಟ ದೆನ್ ತವತ್ ನಡು ದೆಕಕ್ ದಾಲ ತಿನ ಚಂದ ದೀಪದವಸಿನ ನಡುವತ್ ದಾಲ ತಿನ ඉතින් මම නීතිඥයෙක් නිසා මේ විදිහට බේරගෙන යන්තම් ඡන්ද තියා ගන්න පුළුවන්කම ලැබුණා. නමුත් ඕක තමයි தત્ත්වය. ඒ නිසා අද අපි අපිට එක නීතියක් හදා ගන්න தત્ත්වය අපිට තියෙනවා. එතනින් එහාට ගියාම මම හිතනවා දැන් මේ තියෙන தત્ත්වය උඩ මුළු ලංකාවම බලාපොරොත්තු වෙන්නේ මේ ක්‍රිකට් වල වෙනසක් ඇති වෙයි කියලා. තේරීම් කම්පියුටර් දැම්ම කියලා ක්‍රිකට් වල ලොකු වෙනසක් වෙනවද නැද්ද කියලා අපිට දැම්ම තීරණය කරන්න බෑ. හැබැයි අපි සීලුම දෙනා අපි එකහුව වෙලා එදා ක්‍රිකට් පාලක මණ්ඩලෙදිම වැරදි ගැන අපි කතා කරා. අපි නොබියව අපි කතා කරා. සමහරලාට මේ කිරියල්ල මහත්තයාට මතක නැහැ. එතුමා කියනවා එතුමා විතරයි එතුමලා විතරයි කතා කරේ නැහැ. අපිත් ආණ්ඩු පක්ෂිදල අපි පැහැදිලිව විරුද්ධව කතා කරා. අමාත්‍යතුමත් එක්ක මම ගිහිල්ලා ටීවී ඩිබේට්ස් වල ගිහිල්ලා විරුද්ධව හරි වැරද්දරි වැරදිව කතා කරා. වැරදි දේ වැරදි කියලා කිව්වා. ඉතින් එතුමාට ඒව මතක නැහැ. එතුමා සමහර ලාවට ඉතින් කරුණ දක්වන්නේ ද්වේෂයෙන්. ඉතින් ඒ එකම දැන් සමහර කාරණාවලදී එතුමා කියනවා මේ විනිශ්චයකාර අධිකරණ ක්‍රියාත්මක වෙන්නේ පාර්ලිමේන්තුව ඒ බලයේ ප්‍රකාරවලදී. ඒක තමයි මමත් කිව්වේ. දැන් පාර්ලිමේන්තුවට සමහර අවස්ථාවල විනිශ්චයකාරවරු පාර්ලිමේන්තුවට ගේන්න අවශ්‍ය වෙලාවල් වල ඒ කටයුතු සම්බන්ධයෙන් ඒ අවශ්‍යතාවය සම්බන්ධ පෙළඳුම් කිරීම අපි කරේ. ඒක තමයි ඇත්ත. හැබැයි එතුමාට අවශ්‍ය වෙලාවට කියනවා පාර්ලිමේන්තුව තියෙන්නේ අධිකරණ ඉහළින් කියලා. හැබැයි එතුමාට අවශ්‍ය නැති වෙලාවට කියනවා නැ පාර්ලිමේන්තුව තියෙන්නේ අධිකරණ පහළින් කියලා. ඒ නිසා මම අපි එහෙම අබ කරන්නේ නැහැ. නමුත් පැහැදිලිවම අධිකරණය මොන තීන්දුව తీරන දුන්නත් අපි අධිකරණ තීන්දුව වලට ගරු කරනවා. හැබැයි මේ අවස්ථාවේ අපි දකින්න වෙන මුළු සමාජයම බලාපොරොත්තු වෙනවා ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ වෙනසක්. ඒක තේරුම් කමිටුවක් එක්ක නම වෙනසක් කරා යන්න පුළුවන් කියලා ජනතාව බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් ඒ වෙලාවේදී මම හිතන්නේ ගරු ක්‍රීඩා අමාත්‍යතුමාගේ බලාධිකාරීට කිසිම ආකාරයකින් ඒ කියන්නේ අතුරු කමිටුවක් පත් කරන්න අධිකරණය අතුරු කමිටු පත් කිරීමේ බලය නවත්තලා නැහැ. ඒ නිසා මම නම් යෝජනා කරන්නේ මේ වෙලාවේ විශාල වශයෙන් මේ අදාළ උපකරණ ලිපිගොඩු අස්ථානගත වෙන්න තත්ත්වයක් තියෙනවා නම් ඔබතුමාට බලය තියෙනවා. ඔබතුමා තව තේරීම් කමිටුවක් පත් කරන්න. අපි ඉන්න ඔබතුමාත් එක්ක අපි උදව් කරනවා. පත් කළා ඕන අයට ගිහිල්ලා අධිකරණය තවත් තහනම් නියෝගයක් පුළුවන් නම් ගන්න කියන්නේ. දැන් ඔබතුමා දැන් අපි සීලු දා දන්නවනේ ආපහු මේගොල්ලෝ අධිකරණයට යනවා කියලා. ඒ අවසර අපි ආපහු කියලා අධිකරණය කරුණ ඉදිරිපත් කරනවා. මොකද හේතුව මේ පාර්ලිමේන්තුවේ සමස්තයක්. මම හිතන්නේ අති බහුතර පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු සංඛ්‍යාවක් කතා කරේ එදා ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ වැඩදී ගැන. කවුරුවක්වත් පක්ෂ විපක්ෂ බෙදෙන්නේ නැතුව මේකේ මේක ඇතුලේ දේශපාලනය කරන්න උත්සාහ කරන්න දන්න එපා. මේක මේ අපි කියන්නේ මේකයි කියලා. වැරද්ද කොහෙ වුණත් අපි ආණ්ඩු විවේචනය කරන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ ආපු දවස් ඉඳලා. ඒ නිසා අපි හරි වැරද්ද සම්බන්ධයෙන් විවේචනය සම්බන්ධයෙන් අපි ගන්න පැති ගැන කරුණා කරලා මේ ඒව ගැන විවේචනය කරන්න එපා කියන එක කිරියල්ල මහත්තයා මේ අවස්ථාවේ කියන්න ඕනේ. ගරු නියෝජකාරක සභාපතිතුමනි විශේෂයෙන්ම මම මේ අවස්ථාවක් කරගන්නවා මේ අගය කළ යුතු අය අගය කළ යුතුයි. W තරංග රංජන තරංග ඔනරරි ඩිප්ලෝමා එකක්. ඔහු තමයි ලංකාවේ දරුවෙක්ව ඔලිම්පික් ජිම්නාස්ටික් තරඟයට යවන්න පුළුවන් තත්ත්වයට පුහුණු කරේ. ඔහුට ලැබිලා තියෙනවා in recognition of long term distinguished service as an international coach at world level කියන කැටගරි එක යටතේ මම හිතන්නේ මුළු දකුණු ආසියාවටම ජිම්නාස්ටික් පුහුණු කරුවෙකු හැටියට ලෝකයේ පිළිගත් ජිම්නාස්ටික් පුහුණු කරුවෙකු හැටියට පත් වෙච්ච පළවෙනි කෙනා. ඉතින් ජිම්නාස්ටික් සංගමේ සභාපතිවරයා හැටියට මම ඔහුට මේ අවස්ථාවේ මගේ සුභාශිංසන එක් කරනවා. ඒකේ ඒ අදාළ මේ ඉන්ටර්නැෂනල් ෆෙඩරේෂන් ඔෆ් ඉන්ටර්නැෂනල් ජිම්නාස්ටික් එකෙන් තමයි මේ ඔහුට මේ ඔනරරි ඩිප්ලෝම එක ලැබෙන්නේ මේකේ තියෙන කැටගරි එක ගැන කිව්වොත් එහෙම ගරු නියෝජ්‍ය කාර්ය සභාවතුනේ කෝච් රිසීව් ද FIG ඔනරරි කෝචස් ඩිප්ලෝමා if he or she has participated as national or personal coach such as Olympic games, youth Olympic games, the world games, world championship, senior, junior. The coach must be nominated by the national federation they represented at any of the competitions stated above, which must also provide the necessary documentation and proof. ඉතින් මේ කියන කාරණා එක ගත්තාම මොහුව මේ කියන සියලුම කැටගරි වලින් තෘප්ත කළා. ෆුල්ෆිල් කරපු නිසා තමයි මොහුට W රංජන තරංග මැතිතුමාට මේ ආකාරයේ ලෝකෙම පිළිගත්ත ජිම්නාස්ටික් උපදේශකයෙකු හැටියට මේ පිළිගැනීම ලැබෙන්නේ. ඉතින් ක්‍රීඩාව ගත්තාම ක්‍රීඩාවේ නොයෙකුත් ප්‍රශ්නත් එක්ක මෙහෙම අපේ ලංකාව තුළ උපදේශක කටයුතු කරන ලෝකෙ දිනාගත් උපදේශකවරුත් ඉන්නවා. දැන් අපිට ක්‍රිකට් ක්‍රීඩාව ගත්තාම අද වෙනකොට විශාල මතභේදයක් තියෙනවා. අපි ක්‍රිකට් ක්‍රීඩාවේ යන්නේ දේශීය පුහුණු කරුවන්ට විදේශීය පුහුණු කරුවන්ට කියලා. දැන් ඒ ඔක්කොම කතාව තියෙන දැන් කපහටම මේ වෙනත් තත්වයක් අද නිර්මාණය වෙලා තියෙනවා. කොහොම වුණත් ගරු සභාපතිතුමනි, ඒකම මම දකිනවා. මම හැමදාම කියන දේ තමයි මේ ක්‍රීඩාවයි කලාවයි කියන්නේ අපිට ඉස්සෙල්ලා කතා කරමු මන්ත්‍රීතුමා කතා කරේ හැමදාම බෙදීම, වෙන්වීම, ජාති සංහාරය, ජන සංහාරය, යුද්ධ, ඒව ගැන තමයි කතා කරේ. ඉතින් ඕවා සියල්ල නැති කරන්න ඕව ගැන කතා කරන්න ගියොත් එහෙම ඕවා පිළිගැනීම් පිළිගැනීම් වන්දි ගැනීම් ගැන කතා කරන්න ගියොත් අපිට යන්න වෙනවා රාජාවලිය දුඩු ගැමුණු රජතුමා දක්වා යන්න වෙනවා. ඉතින් ඒ නිසා මේ තුවාල සුව කරලා අපිට එකහුව වෙන තියෙන දෙයක් තමයි ගරු සභාපතිතුමනි, ගරු නියෝජ්‍ය කාර්ය සභාපතිතුමනි, මම හිතනවා ක්‍රීඩාව ඒකම ක්‍රීඩාවත් එක්ක කලාව. දැන් මම පෞගි දිනක කණ්ඩක් සේමා කියලා චිත්‍රපටියක් බැලුවා. මේ චිත්‍රපටිය අද උදෑසන මේ චිත්‍රපටි කලාව ගැනත් අපේ කර්මාන්තය ගැනත් කතා කරා ගරු අමාත්‍යතුමා. ඒ චිත්‍රපටිය ජපානයේ සහ ලංකාවේ තමයි රූපගත කරලා තියෙන්නේ. මේක අවුරුදු 12ක් ගිහිල්ලා තියෙනවා මේ චිත්‍රපටි රූපගත කරලා අවසන් කරන පස්සේ පෙන්වන්න. ඉතින් මේ ඒක නිෂ්පාදනය කරපු සුමිත්‍රා රාහුවත් මෙතනින් මට ගුවා ප්‍රවීණ ලේඛිකාවක් ආපහු මගේ ජීවිතේට මම චිත්‍රපටයක් නිෂ්පාදනය කරන්නේ නැහැ කියලා. ඉතින් අවුරුදු 12ක් චිත්‍රපටියක් අදලා අවුරුදු 12ක් ලක්ෂ 800ක් වීදම් කළා මිනිස්සෙක් පොලිමේ ඉන්නවා නම් කොහෙද අපි යන්නේ? අපි කොහෙද චිත්‍රපටි කර්මාන්තය අපේ රට යන්නේ? ඉතින් එහෙම බැලුවාම අපේ රටේ බැලුවාම හැම ශ්‍රේෂ්ඨම කඩාවැල්ල තියෙන්නේ. එක පැත්තකින් ක්‍රීඩාව කඩාවැල්ල, අනිත් පැත්තෙන් කලාව, සාහිත්‍ය, චිත්‍රපටි ඒවා සියල්ලම කඩාවැල්ල තියෙන්නේ. ඉතින් එහෙම බැලුවාම මේ කියන කාරණා සම්බන්ධයෙන් ගරු සම්භවතුනේ අපිට වෙනස් විදිහට හිතන්න කාලය ඇවිල්ලා තියෙන්නේ. අපි තවදුරටත් අර පරණ පුරුදු ලෙතාජික් විදිහට අපි මේවා හිතාගෙන ඉස්සරහට ගියොත් එහෙම අපිට මෙතනින් එහාට මේ රට හදන්න හම්බෙන්නේ නැහැ. අවසන් බලාපොරොත්තුවත් අපෙන් ගිලිහෙන්න පුළුවන්. දැන් අවසන් වශයෙන් මම අද දින අදාළ මේ අපි විවාදයට ගන්න මේ 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 කාරණේ
සම්බන්ධයෙන්
ගත්තාම ගරු නියෝජ්‍ය කාර්ය සභාපතිතුමනි, විශේෂයෙන්ම අපේ රටේ ධීවරයන්ට වැදගත් වෙන ඒ වගේම දීප දැන් සාමාන්‍ය වැරද්ද කරන්නේ සමහරට මහා මිනිස්සු වෙන්න පුළුවන්. මහා මිනිස්සු කරන වැරදි වලට ධීවරයෝ විතරයි මඟ කියන්න ඕනේ. දැන් මහා මුහුදේ මොන හරි වැරද්දක් කරාම නෞකාවේ යන මිනිසුන්ට විතරයි වැරද්ද කරන්න. වැරද්දට අහුවෙන්නේ. හැබැයි ඩ්‍රග්ස් ගෙනියම නම් මොන හරි නීති විරුද්ධ දෙයක් කරනනම් අයිතිකාරයෝ ඒකට අහුවෙන්නේ නැහැ. ඉතින් අද වෙනකොට මේ නීතියේ දල විශාල වශයෙන් වැඩි කරලා තියෙනවා. අද අපි දකිනවා ධීවර අමාත්‍යවරයා යම් ආකාරයේ සාධනීය පියවරක් කරගෙන යනවා මේ සියලුම නිලධාරි මණ්ඩලයත් එක්ක. විශේෂයෙන්ම මේ අවසාන වශයෙන් මම මේ ඉල්ලීම කරන්නේ නියෝජ්‍ය කාර්ය සභාපතිතුමනි, මේ ලංකාව පුරාම වෙරළ තීරේ අහිංසක මිනිස්සු විශාල වශයෙන් ජීවත් වෙනවා. දැන් මේ අවුරුද්ද අන්තිම එන්නේ ඊළඟ අවුරුද්දේ දරුවන්ව පාසල් යවන්න. අපි කවුරුත් දන්නවා මේ අපි පිළිගත්ත විධි ක්‍රමවේදයක් තියෙනවා. අපිට ඔප්පුවක් ඕනේ දරුවෙක්ව පාසලට ඇතුළත් කරගන්න. එහෙම නැත්නම් අපිට ඕනේ වරිපණම් ගෙවලා තියෙන ඕනේ. එහෙම නැත්නම් අනුමත ප්ලෑන් තියෙන ඕනේ. හැබැයි අපි කවුරුත් දන්නවා මේ වැල්ලේ ඉන්නේ එහෙම ඔප්පු තියෙන එහෙම අවසර ගත්ත ලේකන තියෙන අවසර ගත්ත ගෙවල් හදපු මිනිස්සු නෙමෙයි. ඔබතුමා නියෝජනය කරන කලාපේ වුණත් දැන් මම නියෝජනය කොළඹ ප්‍රදේශයේ මොරටුව, රත්මලාන, දෙහිවල ඔය පැත්තෙන් උතුරු කොළඹ ඔය ලයින් එක වුණත් මේ ගාල්ල මාතර ඔය හැම තැනකම වෙරළ තීරේ තියෙන්නේ අපේ නිලධාරිනුත් ඉන්නවා. ගරු අමාත්‍යතුමාගේ අවධානය යොමු කරනවා මේ පවුල් ලක්ෂ ගානකට තියෙන ප්‍රධාන ප්‍රශ්නේ. ගරු අමාත්‍යතුමා මේ දරුවන්ව ළඟ තියෙන පාසලට යන්න ගියාම මේ අයගෙන් අහනවා කෝ වළංගු ඔප්පු, කෝ ඔයගොල්ලන්ගේ අවසර පත්‍ර, කෝ ඔයගොල්ලන්ගේ COC, කෝ ඔයගොල්ලන්ගේ වරිපණංගල කෝ. ඉතින් ඒ නිසා මං ගරු අමාත්‍යතුමාගෙන් ඉල්ලනවා අදුම තරමේ මේ දීවර හැඳුනුම් පතවත් මේ මේ අහිංසක දරුවන්ට එයාගේ අධ්‍යාපනය දියුණු කරගන්න අධ්‍යාපනය
ලඟ
ඒ වෙනුවෙන් මේ පාසල් ඇතුළත් කරන සමීපයේ මේ කාල සීමාව තුළ මේ දීවරයන්ට විශේෂයෙන්ම අනවසර පැල්පත් වාසීන් ඉන්නේ
ඒ
සම්බන්ධයෙන් අවශ්‍ය ඒ නායකත්වය ලබා දීලා දීවරයන්ට විශේෂ සැලසුමක් ලබා දෙන්න කියන කාරණේ මේ අවස්ථාවේ කරන්න කැමති
බොහොම ස්තුතියි. Honorable Vijita Herath, you have 7 minutes. Order please. Honorable Imran Maruf to the chair.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, දීවර පනත කතා කරන්න කලින් මේ සෞඛ්‍ය පද්ධතියේ ප්‍රධාන ගැටලුවක් තියෙනවා එක කතා කරන්න කැමති. අද රෝහල්වල වෛද්‍යවරු, හෙදහෙදියන්, ඒ වගේම පරිපූරක සේවා නිලධාරීන් ඒකම රට හැර යනවා. ඒකත් එක්ක ඉතුරු වෙලා ඉන්න කාර්ය මණ්ඩලයට ලොකු වැඩ ලෝඩ් එකක් අදින්න වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම හෙදහෙදියන්ට මාසෙකට නයිට් 18ක් 19ක් එක දිගට කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඉතින් ඒ පීඩනය දරා ගන්න බැහැ. ඒකත් එක්ක රෝහල්වල ලොකු අර්බුදයක් නිර්මාණය වෙලා තියෙනවා. නමුත් අපි දන්නවා මීට මාස 8කට කලින් ඩිප්ලෝමා හෙදහෙදියන්, ඒ වගේම සමසෞඛ්‍ය පීඨයේ සහ උපාධි ලබාගත් හෙදහෙදියන් විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. තවම බඳවගෙන නැහැ. ඩිප්ලෝමාදාරින් 2595ක් ඉන්නවා. ඒ වගේම උපාධිධාරීන් 495ක් ඉන්නවා. තවම ඒ අය බඳවගෙන නැහැ. ඉතින් කඩිනමින් මේ අයවැය තුලින් හරි මුදල් වෙන් කරලා ඒ අය බඳව ගත්තොත් මේ රෝහල්වල මතුවලා තියෙන බරපතල කාර්ය මණ්ඩලයේ හිඟයට කඩිනම් පිළියමක් යොදන්න පුළුවන්. ඒ නිසා කැබිනට් මණ්ඩලයේ ආණ්ඩුවේ විශේෂ හදිසි අවධානය යොමු කරලා ඒ අය බඳව ගන්න කටයුතු කරන්න කියන එක මුලින්ම මතක් කරන්න කැමතියි. ඒ වගේම ගලු මුරාසරාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද ගේන මේ දීවර පනතේ ප්‍රධාන ප්‍රශ්නයක් විදිහට මම මතු කරන්න කැමති ගරු ඇමතුමාට මේ උපදේශකාර සභාවලත් කෙටියෙන් මතු කරා. දැන් ගැඹුරු මුහුදේ මත්ස්‍ය කටයුතු සඳහා යන ප්‍රධාන බහුදින යාත්‍රාවලදී යම් වැරද්දක් කරාම ඒ කාර්ය මණ්ඩලයට දඬුවම් දෙන එකට අමතරව මේ පනතෙන් දැන් බෝට්ටුවේ අයිතිකාරයටත් දඬුවම් දෙන්න ප්‍රතිපාදන ගෙනල්ලා තියෙනවා. ඒකේ මම පිළිගන්නවා අයිතිකරුවන්ටත් යම් වකිමක් තියෙන බව ඇත්ත. හැබැයි අයිතිකරුවන්ට දඬුවම් දෙන්න ගත්තොත් ඔබතුමා දිවර අමාත්‍යාංශ ඉදිරියට මුහුණ දෙන ප්‍රධාන ප්‍රශ්නේ තමයි අයිතිකරුවෝ උසාවි ගෙනහිල්ලා අයිතිකරුවෝ අත්අඩංගුවට අරගෙන උසාවි දාලා මේ නීති කටයුත්ත අවසන් වෙන්න මාස 6ක් 7ක් යන සමහරලාට අවුරුදු ගණන් මේක ඇදෙන්නත් පුළුවන්. එතකොට බෝට්ටුව මුහුද යන්නෙත් නැහැ. අයිතිකරුවන්ට ඒ කටයුත්තට එදෙන්න ක්‍රමයක් නැහැ. දැනටමත් විශාල ප්‍රශ්න ගොඩක තමයි මේ දිවර යාත්‍රා මුහුදට දාන්නේ. සාමාන්‍ය බෞද්ධ යාත්‍රාවකට ලක්ෂ 60ක් 65ක් විතර වේදන් වෙනවා. නින්දන මිල වැඩිවීමත් එක්ක මේ අර්බුදය තවත් වැඩි වෙලා තියෙනවා. ලයිට් බිල වැඩි වුණාම අයිස් වලට යන වියදමත් වැඩි, අනිකුත් ආම්පන්න වියදමත් 400කින් 500කින් වැඩි වෙලා තියෙනවා. ඇත්තරම දීවර කර්මාන්තේ අද කරගෙන යන්න බැරි විශාල අසීරුතාවයක් තියෙනවා. එවැනි තත්වයකදී මේ නීතියත් ක්‍රියාත්මක වෙන්න ගත්තට පස්සේ අයිතිකරුවන් බොට්ටු අයිතිකරුවන් ඇත්තටම මේ කර්මාන්තේ දාලා යන තත්වයකට පත් වෙනවා. දැන් අපි සාමාන්‍ය බස් රථයක ඩ්‍රයිවරුයි කොන්දොස්තරයි බස් රථේ වැරද්දක් කරොත් බස් එකේ අයිතිකාරයාට දඬුවම් දුන්නොත් ඒක එහෙම ක්‍රමයක් ගියොත් දෙයිය පෙරේද කුරුණෑගල අස පාසල් දැරියක් බස් රථය තුළදී අතවරයට ලක් කළා තිබුණා. එතකොට රේදුරා සහ කොන්දොස්තර එකට ප්‍රධාන වශයෙන් හවුල්. ඒතර අයිතිකාරයට මොකද්ද තියෙන සම්බන්ධය? ඒතර අයිතිකාරයට දඬුවම් දීලා බස් එක නැවතුත් පාරේ බස් එක දුවන්නේ. ඒ වගේ වැඩක් තමයි මේ තියෙන්නේ. ඒතර අයිතිකරුවන්ට දඬුවම් දෙනකොට ඒක අයිතිකරුවා මේකට සම්බන්ධ නැහැ කියලා ඔප්පු කරන්න යම් කාලයක් යනවා. ඒකට ඔහු අත්අඩංගුවට ගන්නවා. ඊළඟට ඔහුට විරුද්ධව නඩු දානවා. නඩු කටයුත්ත ඉවර වෙනකොට අවුරුද්දක් විතර ගෙවෙනවා. ඊට පස්සේ ඔහු නිදහස් වෙලා එනකොට තමයි බෝට්ටුව මුහුදට දාන්න වෙන්නේ. ඒක පැත්තකින් දීවර කර්මාන්තේ කඩන් වැටෙනවා. අද විශේෂයෙන් මේ ගැඹුරු මුහුදේ දීවර කර්මාන්තේ දෙන බහුදින යාත්‍රා වලින් මත්ස්‍යයන් අපනයනය කළ විශාල විදේශ විනිමයක් උපයනවා. ඒතර අපිට විදේශ විනිමය බරපතල ප්‍රශ්නයකට මුහුණ දෙනවා මේ නීති ක්‍රියාත්මක වීමත් එක්ක. ඒ නිසා තමයි ඔබතුමත් එක්කත් මම හිතන්නේ සාකච්ඡා කරා මේ බහුදෙන යාත්‍රා හිමිකරුවන් මේ නීතියේදී යම් වෙනස්කමක් කරන්න කියලා. ඔබතුමාලා එකඟ වෙලා තිබුණායි සාකච්ඡා කළා එයට දිනපස්තාව කළා එහෙම ක්‍රමයක් හදනවා කියලා. නමුත් ඒක නැතුව අද සම්මත වෙන්න යනවා. ඉතින් මේකේ මුහුණ දෙන්න ප්‍රශ්නේ තමයි දැන් බෝට්ටුවේ අයිතිකාරවට දනුවන් දෙනකොට කූ එකේ කට්ටිය ඒ බෝට්ටුවේ බෝට්ටුව දාලා වෙන බෝට්ටුවකට යනවා. ඔබතුමන්ලා හිතනවා නම් මේකෙන් මේක නවතී කියලා වෙන්නේ නැහැ. මොකද මේ ඇවිල්ලා දීවර බෝට්ටුව හරහා මත්ද්‍රව්‍ය කුඩු වගේ දේවල් ගේන එක විතරක්ම නෙමෙයි. නීති විරෝධී සමහර මාළු ඇල්ලීමත් සිද්ධ වෙනවා. සහ සීමාව ඉක්මවලා ගිහිල්ලා සමහර ජාත්‍යන්තර මුහුදේ මාළු ඇල්ලීමත් වෙනවා. මොකද බහුදින යාත්‍රා හිමිකරුවන් මේ ක්‍රූ එකත් එක්ක තියෙන සම්බන්ධය තමයි අල්ලන මාළුවකින් 50%ක් ලාභෙන් 50%ක් ඒ අයට දෙනවා 50%ක් අයිතිකාරයා ගන්න. එතකොට කූ එකේ කට්ටිය බලන විදිහ තමයි කොහොම හරි ගිහිල්ලා කොහෙන් හරි මාළු ටික වැඩිපුර අරන් එන්නේ. පඩිගෙවල ගේන පඩිගෙවල දවස් පඩියට යන දිවරෝ නෙමෙයි ඉන්නේ. ඒතර අයිතිකරුවන්ට දඬුවම් දෙන ක්‍රමයට ගිය ගමන් සිද්ධ වෙන දේ තමයි ඒ බෝට්ටුවේ ඉන්න ඒ දිවරයෝ ඒ කූ එක ඒ අයිතිකරුව අතහැරලා වෙන බෝට්ටුවකට යනවා. මොකද ගඩ ගහන්න වෙන්නේ හිරේ එහෙම නැත්නම් ඒ අය වෙනුවෙන් උසාවියට මැදිහත් වෙන්න වෙන්නේ නඩු කියන්න වෙන්නේ අයිතිකාරයට. ඉතින් අර දීවරයෝ ඒකට ලොකු වගකීමක් නැහැ. අයිතිකරුවා ඒ අය ගැන නඩු වලට මැදිහත් වෙයි වන්දි ගෙවයි ඒක ඒකත් එක්ක ලොකුවට හැප්පෙන්නේ නැහැ. ඒගොල්ලෝ කරන්න තවත් අයිතිකාරයෙක්ගේ බෝට්ටුවකට යනවා. තේතරත් ප්‍රශ්නයක් නෑ. සමහර අවස්ථාවෙදී ඕස්ට්‍රේලියාවේ එහෙම යන ওই බෝට්ටුවලදී බෝට්ටුව අතරමඟ දාලා ක්‍රූ එක මාරු වෙනවා. එතකොට මෙතන ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ නිසා මේ ක්‍රමවේදය මේ නීතිය
තව විනාඩියක කාලයක් තියෙන්නේ.
අයිතිකරුවන්ටත් යම් වගකීමක් වෙන විදිහට හදුවට කමක් නැහැ. හැබැයි අයිතිකරුවන්ට මේ විදිහට දඬුවම් දෙන්න විදිහට ගියොත් ඇත්තටම මේ දීවර කර්මාන්තේ වැටෙනවා. වැටුණාට පස්සේ අපිට විදේශ විනිමය අහිමි වෙනවා. අපේ රට මත්ස්‍ය සම්පත දැන්ට ලැබෙන ප්‍රමාණයත් නැති වෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ මේ වගන්තිය පිළිබඳව ඔබතුමාලා මැදිහත් වෙලා යම් වෙනසක් කරනවා නම් හොඳයි. ඒක යෝජනා කරනවා පුළුවන් නම් ඒක කරන්න කියලා. ඒ වගේම ඉන්ධන සහනාධාරේ මීට වසරකට පෙරත් ඔබතුමාලත් එකඟ වුණා කතා කරනවා කොහොමද මුදල් අමාත්‍යංශෙත් එක්ක ආණ්ඩුව මගින් යම් සහනාධාරයක් දෙන්න පොරොන්දු වෙනවා. අදත් ඔබතුමා උදේ කියලා තිබුණා අයවැයිදී එක බලනවා කියලා. හැබැයි දැන් බාලගිරි දෝෂේ වගේ තාම ඒක නැහැ. ඒතුළු දීවර කර්මාන්තය ඇත්තටම කරගෙන යන්න බෑ. දැන් පෙට්‍රල් ඩීසල් ලාම් තෙල් තුනම ගණන් ගියා. ලයිට් බිලත් ගණන් ගියා, ගෑස් බිලත් ගණන් ගියා. ඒතර ගෑස් සිලින්ඩර් කීපයක් දාගෙන තමයි බහුදුර යාත්‍රාවක් යන්නේ. ලයිට් බිල වැඩි වුණාම අනිකුත් සියලුම දේවල් වැඩි වෙනවා. එතකොට මේක දරා ගන්න බෑ. ඒ නිසා ලෝකෙ ගොඩක් පිළිගත් රටවල
අවසන් කරන්න
අපිට සහනාධාරයක් දෙනවා. ඒ නිසා වහාම මැදිහත් වෙලා කුෂකර්මාන්තයට යම් සහනයක් අපි දෙනවා නම් දීවර කර්මාන්තයටත් ඒ සහනය දෙන්න මැදිහත් වෙන්න. මේක කතා කරගෙන ඉඳලා වැඩක් නැහැ, පොරොන්දු දීලා වැඩක් නැහැ. වහාම ක්‍රියාත්මක කරලා දීවර කර්මාන්තයේ දෙන දීවරයන්ට ඉන්ධන සහනාධාරයක් ලබා දෙන්න වහාම ක්‍රමවේදයක් කඩිනමින් හකස් කරන්න කියලා ඉල්ලා සිටමින් මා නතර වෙමි.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු SMM මුෂරෆ් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 20ක කාලයක් තියෙනවා.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல இறைவனின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த விவாதத்தில் உரையாற்றுவதற்கு முன்பதாக பாலஸ்தீன இஸ்ரேலிய நாடுகளுக்கிடையிலான ஒரு மோதல் பலரையும் துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. யாராக இருந்தாலும் உயிர்களுக்கான பெருமதி உணரப்பட வேண்டும். எந்த ஒரு உயிரும் வெறுமனே போவதற்கு, எந்த ஒரு உரிமையும் வெறுமனே பறிக்கப்படுவதற்கு எவரும் துணை போக முடியாது. அந்த வகையிலே அந்த பாலஸ்தீன இஸ்ரேலிய மோதல் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த பிரதேசத்தில் சமாதானம் நிலவ வேண்டும். அதற்கு சர்வதேசம் துணை புரிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை நான் இந்த இடத்தில் முன்வைப்பதோடு இந்த பாலஸ்தீன விவகாரத்திலே நமது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அத்துமீறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்திருக்கிறார்கள். அதேபோன்று நமது நாட்டினுடைய தலைமையும் அதற்கான கண்டனங்களையும் மிகச் சரியான நேரத்தில் சரியான பதில்களையும் வழங்கியிருக்கிறது. எனவே நமது நாட்டில் இன மத கட்சி பேதங்களை கடந்து அப்பாவி பாலஸ்தீனர்களுடைய இடத்தில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த இஸ்ரேலியர்களை கண்டிக்கின்ற விடயத்திலே எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்படுவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே சமயத்தில் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கான வேண்டுகோளை உலகத்தின் பல பாகங்களிலிருந்து பலர் முன்வைக்கின்றார்கள். எமது தேசத்தின் பிரதிநிதிகளாகிய நாமும் இந்த முன்வைப்புகளை வைத்து வருகிறோம். எனவே இறைவன் கூடிய விரைவிலே அங்கே ஒரு அமைதி நிலவுவதற்கு உதவ வேண்டும் என்று நான் முதற்கான இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எமது தேசம் மிகுந்த சிரமங்களை கடந்து இப்பொழுது வந்திருக்கின்றோம். 2024 வரவு செலவு திட்டம் எதிர்வருகின்ற நவம்பர் 13 இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்களினால் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. நீதியமைச்சர் என்ற வகையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்பதற்கு முன்பதாக 2021 அமெரிக்க டாலர் ஒன்றினுடைய பெறுமதி 200 இருந்து எக்கனாமிக் கிரைசிஸ் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு ஒரு ஜனாதிபதி மாற்றம் ஏற்படுகின்ற அந்த சூழலிலே ஒரு டாலரின் பெறுமதி 400 ரூபாய் என்கின்ற 2 மடங்கு அதிகரிப்பு நிகழ்ந்த ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையில் இந்த நாடு ஒரு வங்குரோத்து நாடு என்பதாக நாங்கள் சர்வதேசத்துக்கு அறிவித்திருந்த நிலையில்தான் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக மாறியிருந்தார். அதற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவை கொண்டு ஜனாதிபதியாக இந்த நாட்டிற்கு முதல் தடவையாக ஒரு புதிய ஒரு முறைமையின் கீழ் வந்திருந்தார். அவர் வந்ததன் பிற்பாடு என்ன நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் எமது நாட்டிலே நாங்கள் அடுத்த வேளை உணவுக்கும் எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் கியூஆர் செயல் நின்று உயிரை மாய்த்துக் கொண்டிருந்த நிலைமை மாறி எல்லோரும் நிம்மதியாக மூச்சுவிடக்கூடிய ஒரு நல்லதொரு நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று நான் கருத்து சொல்வேனாக இருந்தால் இங்கு எவரும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. அந்த வகையில் நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நான் இந்த இடத்தில் பாராட்டுகின்றேன். IMF-னுடைய உதவி நமக்கு கிடைத்தது. அதனால் சர்வதேச நாடுகள் சர்வதேச நிறுவனங்கள் பலவுமே எமக்கு உதவுவதற்கு முன்வந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். அதேபோன்று சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் தற்போது அபரிமிதமாக அதிகரித்திருக்கிறது. அதுவும் எமது நாட்டிற்கு மிகுந்த ஆரோக்கியமான ஒரு விடயம். அதேபோன்று வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்களால் வருகின்ற அந்நிய செலாவணி என்பதும் கணிசமாக நாங்கள் முன்னொருபோதும் இல்லாததை விட எமது நாட்டில் ஒரு அதிகரிப்பை காண்பித்திருக்கிறது. அதுவும் ஒரு சிறந்த விடயம். இவ்வாறு பல நல்ல விடயங்கள் எமக்குள் நடந்தேறிய போதும் ஒரு முக்கியமான மாற்றம் எமக்குள் எமது நாட்டிலே ஏற்பட்டிருந்த போதும் கூட மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு உணர்வு நிலை என்னவென்றால் நாம் கியூவரிசையிலே மக்கள் நின்று போராடிய போது இருந்த நிலையை விட நாம் மேம்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்று ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேளையையும் சந்திப்பதிலே மக்கள் சிரமப்படுகிறார்கள். அதில் யாரும் மறுப்பதற்கு இல்லை. பொருட்களினுடைய விலை அதிகரிப்புக்கு ஏற்பதான ஒரு ஊதியம் நமக்கு கிடைக்கிறதா என்றால் இல்லை. அதற்குரிய வருமானம் நமக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அல்லது வேறு சில மார்க்கங்களை உருவாக்கி இருக்கிறோமா என்றால் இல்லை. எனவே ஒவ்வொரு குடிமகனும் நான் கேள்விப்பட்டேன் 700,000 மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, மின் கட்டணத்தை 10 மாதங்களுக்கும் மேலாக செலுத்தாதவர்கள் என்ற அடிப்படையில் என்பதான ஒரு செய்தியை இன்றைய பத்திரிகையில் பார்த்தேன். எனவே இந்த நாட்டு மக்களுடைய நிலைமை இன்று அவ்வாறுதான் இருக்கின்றது. மின்சார கட்டணத்தை செலுத்தக்கூடிய ஒரு வருமானம் இருக்கிறதா என்றால் இல்லை. அண்மைய புள்ளி விவரப்படி ஒரு தனிநபருக்கு ஒரு மாதத்திற்கு 16,000 ரூபாய் தேவைப்படுகிறது. எனவே 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை பார்த்தால் 64,000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. இன்று இருக்கின்ற அரசு ஊழியர்களால் கூட இந்த 64,000 ரூபாய் பணத்தை பெறக்கூடிய எத்தனை அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பதே கேள்விக்குறி. எனவே இந்த நாட்டிலே அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுகின்றவர்கள், சாதாரண பொதுமக்கள் என்று எல்லோரும் அன்றாட வாழ்க்கையை கடந்து செல்வதிலே நடாத்துவதிலே சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே இந்த நிலையை எப்படி மாற்றுவது, நாம் எவ்வாறு இந்த நிலையிலிருந்து கடந்து செல்ல போகிறோம் என்பதான ஒரு கேள்வி மிக முக்கியமானது. IMF-னுடைய உடன்படிக்கை இன்று நேற்று நமக்கு கிடைத்ததல்ல. 16 முறை நாம் கிடைத்திருக்கிறது, 17வது முறை அண்மையில் நாம் பெற்றோம். ஒரு சிலர் பேசுகிற போது கூட பார்த்தேன் IMF-னுடைய உதவி கிடைத்திருக்கு, இதுல என்ன சாதனையை ஜனாதிபதி புரிந்தார் என்பதான கேள்விகளையும் சிலர் கேட்டதை நான் பார்த்தேன். அது பலமுறை கிடைத்திருக்கிறதான என்பதான விடயங்களையும் அவர்கள் சொன்னார்கள். முதலில் இந்த IMF என்கின்ற அந்த புள்ளியை சரிவர நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். IMF-னுடைய கடன் நமக்கு கிடைக்கிற போது எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சீரழிவுகள் நீங்க பெற வேண்டுமாக இருந்தால், நிலைத்ததான ஒரு பொருளாதார வளர்ச்சி நமக்கு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இன்னென்ன நிபந்தனைகளை நீங்கள் கையாளுங்கள் என்று இதற்கு முன்பு நாங்கள் பெற்ற 16 முறையும் IMF நமக்கு நிபந்தனையாக விதித்தது. அந்த நிபந்தனைகளை நாம் ஏற்று நடப்போமாக இருந்தால் மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு குறையும் என்பது வெளிப்படையான ஒரு உண்மை.
அதனால் தான் IMF இடம் கடன் வாங்குவதற்கு இந்த அரசாங்கம் இப்பொழுது ஒத்துக்கொண்டாலும் கூட எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் IMF இடம் செல்லுங்கள், வேறு வழியில் நாடு வங்குரோத்தடைந்துவிடும் என்றெல்லாம் எச்சரித்த போதும் கூட அரசாங்க தரப்பில் இருந்தவர்கள் IMF செல்ல வேண்டாம் என்று எதிர்த்தார்கள். காரணம் கேட்கின்ற போதும் IMF இடம் சென்றால் அவர்களுடைய நிபந்தனைகளை நாம் ஒவ்வொன்றாக செய்ய முற்பட்டால் நாங்கள் மக்களினுடைய பிரபலத்தை இழந்து விடுவோம், அது ஒரு அன்பாப்புலர் டிசிஷன் ஆக மாறிவிடும் என்பதுதான் இப்போது ஆளுந்தரப்பில் இருப்பவர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் நாடு ஒரு வங்குரோத்து நிலையை அடைந்த போது வேறு வழியில்லாமல் இந்த IMF இடம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டது. IMF இடம் சென்றதனால் தான் இன்று ஓரளவு நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட அந்த கருத்தில் யாரும் மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது. IMF இடம் சென்றோம், ஒரு கட்ட பண உதவி கிடைத்தது. அது மாத்திரமல்லாமல் அவர்களிடமிருந்து கிடைத்த பண உதவி என்பதற்கு அப்பால் அவர்கள் எம்மோடு இணைந்து அல்லது நாம் அவர்களோடு இணைந்து ஏற்படுத்திக் கொண்ட அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் இன்று சர்வதேச நாடுகள் சர்வதேச நிதி நிறுவனங்கள் எல்லாம் இலங்கைக்கு உதவுவதற்கு முன் வருகின்றன. அவர்கள் கடன்கள் தருகிறார்கள், நன்கொடைகள் புரிகிறார்கள் என்றால் இந்த IMF-க்கும் எமக்கும் ஏற்பட்டிருக்கிற இணக்கமே அன்றி வேறு இல்லை. எனவே நாம் இருந்த இந்த பொருளாதார சூழலில் IMF-உடன் இணைவதை தவிர வேறு வழியில்லை என்ற சூழலில் அரசாங்கம் எடுத்த முடிவும், அதிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதே போன்று உங்களுடைய வெளிவிகார அமைச்சர் நிதி அமைச்சர் ஆகியோர் காட்டிய அக்கறையும் அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பும் பாராட்டுக்குரிய ஒரு விடயம். எனவே IMF-னுடைய உதவி கிடைக்காத இந்த வங்குரோத்து சூழல் என்று சொல்லி எதிர்கட்சிகள் பேசியிருந்த போது கூட அந்த IMF உதவி கிடைத்திருக்கிறது. இன்று நாம் ஓரளவு நிம்மதியாக இருக்கிறோம் என்றால் இந்த IMF-னுடைய உதவியை நாம் பெற்றதுதான் காரணம். இப்போது மீண்டும் நாம் அந்த புள்ளிக்கு வருகிறோம். IMF-னுடைய உதவியை பெற்றால் அவர்களுடைய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனை நிறைவேற்றுகிற போது நிச்சயமாக மக்களினுடைய கொதிப்பை, மக்களினுடைய அவலத்தை, எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டும் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் IMF இடம் செல்லுக முற்படுகிற போதெல்லாம் அதனை அரசியல் லாபத்திற்காக எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்வதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தில் யார் IMF-க்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களோ இப்போது எதிர்கட்சியில் இருப்பவர்கள் இப்பொழுது IMF இடம் சென்ற காரணத்தினால் அவர்களுடைய நிபந்தனைகளை செய்ய முற்படுகிற போது அதனை ஒரு அரசியல் லாபங்களுக்காக விமர்சிப்பவர்களாகவும் எதிர்கட்சியை மாறியிருப்பது ஒரு வேதனையான ஒரு முரண்நகையான ஒரு விடயம். இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்தும் இதுதான். இதுதான் உண்மை. இதை தவிர வேறு வழியில்லை என்று எல்லோருக்கும் தெரிந்தாலும் நாம் எதிர்கட்சியில் இருக்கிற போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் தேர்தல் மைய அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியும், ஒவ்வொரு அரசாங்கமும், ஒவ்வொரு எதிர்கட்சியும் நினைப்பதனுடைய விளைவுதான் இந்த நாட்டில் ஒரு சீரியதான ஒரு பொருளாதார வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை நம்மால் உண்டு பண்ண முடியாமல் இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே நாம் வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் இந்த தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தேசம் குறித்தான நல்ல எண்ணத்தோடு இங்கே இருக்கின்ற ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லோரும் இணைந்து ஒரு செயற்பட்டால் மாத்திரம்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும். இல்லை என்றால் எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் ஒரு அரசியல் லாபத்திற்காக, தேர்தல் மையத்திற்காக பயன்படுத்தி இந்த நாட்டை சீரழித்து விடுவோம். இப்பொழுது பட்ஜெட் வர இருக்கிறது. பட்ஜெட் வருவதற்கு முன்பதாகவே எங்களுடைய வெட் வரியினை 18% அதிகரிப்பது என்கின்ற முடிவுக்கு அரசாங்கம் வந்திருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய கொடுத்திருக்கின்ற IMF-னுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் செய்ய முற்பட்டால் ஏற்படுகின்ற விளைவை விட வெட் வரியை 18% அதிகரிப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் இப்பொழுது தெரிவித்திருக்கிறது. வெட் வரி 18% அதிகரிக்கிற போது மேலும் பொருட்களினுடைய விலை அதிகரிக்கப்படும், மக்களினுடைய வாழ்க்கையிலே ஒரு சுமை ஏற்படும் என்கின்ற விடயங்களை நமக்கான ஒரு வாசியாக பயன்படுத்தி ஒரு சீர்குலைவை நாம் இந்த அரசாங்கத்துக்குள் ஏற்படுத்துவோம் என்று எதிர்த்தரப்புகள் நினைத்தால் அதற்கு மாற்றமான வழியை, மிக சரியான வழியை எதிர்த்தரப்புகள் முன்வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. எனவே நாம் இருக்கின்ற இந்த பொருளாதார சூழலிலே எமக்கான அடுத்த கட்டமான முன்மொழிவுகள் என்ன, இதனை தவிர்த்து நாம் எப்படி இந்த நாட்டை முன்னேற்றலாம் என்பது பற்றிய ஒரு சிந்தனை இங்கே முன்வைத்தால் தான் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். சந்தர்ப்பத்தை எம்முடைய அரசியலுக்காக பயன்படுத்துவோம் என்று ஆளுங்கட்சி நினைத்தாலும் எதிர்கட்சி நினைத்தாலும் இந்த நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது. அண்மையிலே IMF இலங்கையினுடைய ஒத்துழைப்பு தொடர்பாக பல்வேறு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறது. அதை நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். அதே சமயத்தில் IMF தெரிவித்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க செய்வதனூடாக, உள்ளூர் உற்பத்தியினூடான வருமானத்தை அதிகரிக்க செய்வதற்கான முகாந்திரத்தை இந்த அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்பது பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு. இது எல்லா அரசாங்கங்களுக்கும் பொருந்தும். இன்றைய தினம் நாங்கள் மீன்பிடி அமைச்சு தொடர்பான விடயங்களை பேசுகின்றோம். ஒரு நான்கு புறமும் நாங்கள் கடலால் சூழப்பட்ட சமுத்திரத்தை கொண்ட, இந்து சமுத்திரத்தின் நித்திலம் என்று வர்ணிக்கப்படுகிற ஒரு இலங்கை தேசமாக இருந்து கொண்டு இன்னும் டின் பிஷ்களை நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் என்றால் எங்களுடைய பொருளாதார திட்டம், எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் பற்றியதான எங்களுடைய அறிவு, எங்களுடைய செயற்திறன் எல்லாவற்றையுமே நாம் கேள்விக்குட்படுத்துவதை தவிர ஒரு வழியில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களும் இந்த இடத்திலே இருக்கின்றார். இந்த நாடு வெளிநாடுகளுக்கு மீனை ஏற்றுமதி செய்கின்ற நிலையை ஒரு எவ்வாறு உருவாக்குகிறதோ, வெளிநாட்டிலிருந்து தின்மீன்களை இறக்குமதி செய்வதை தடுக்கின்ற நிலையை எவ்வாறு எட்டுகிறதோ, அப்போதுதான் நாம் நம்முடைய பொருளாதாரம் தொடர்பாக முயற்சி செய்கிறோம் என்கின்ற ஒரு முடிவை சர்வதேசம் எடுத்துக்கொள்ளும். இது வெறுமனே மீன்பிடித்துறையில் மாத்திரமல்ல, எல்லா விதமான துறைகளிலும் எங்களுடைய வளங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பான அறிவிலே நாங்கள் பூஜ்யமாக இருக்கின்றோம். IMF-னுடைய கருத்திலே எமது நாட்டிற்கு எதிரான அவர்களுடைய விமர்சனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற எமது நாட்டின் உள்ளூர் உற்பத்தியை அதிகரித்து வெளிநாட்டு வருமானங்களை அதிகரிக்க செய்கின்ற முகாந்திரங்களை இந்த அரசாங்கங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்திலே நாம் எல்லோரும் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். மீன்பிடித்துறையை எடுத்து பார்த்தால் கூட நாங்கள் மீனை பிடிக்கின்றோமா, மீனை சேகரிக்கிறோமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. வெளிநாட்டிலே சீனா போன்ற தேசத்தை பார்த்தால் அல்லது தாய்லாந்து போன்ற தேசத்தை பார்த்தால் இந்த மீன்பிடித்துறையிலே புதிய புதிய நவீன தொழில்நுட்பங்களின் ஊடாக எங்கெல்லாம் மீன் இருக்கின்றது என்பதை நவீன மீன் படகுகள் ஊடாக சென்று அவர்களை மீனை பிடிக்கிறார்கள். அந்த மீனின் ஊடாக ஏற்றுமதி வருமானத்தை பெறுகிறார்கள். இன்னும் பாரம்பரியமான முறையிலே மீன்பிடிப்பவர்களாக நாம் இருக்கின்றோம். மீன்பிடி அமைச்சு தொடர்பான ஒரு பேச்சு இன்று பாராளுமன்றத்தில் பேச வேண்டும். எதை பேசுவது என்று கேட்டால், தொடர்ச்சியாக இருக்கிற முக்கியமான ஒரு விடயம், இந்த கரவலை லைசன்ஸ் கொடுக்கிறதுல பிரச்சனை இருக்கு. இந்த கரவலைக்கான லைசன்ஸ் பல பேருக்கு இருக்கு, சில பேர் செய்யறாங்க, இல்ல புதிய ஆக்களை கொண்டு வர இயலாது, அது ஒரு மாஃபியாவாக இருக்கு. இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுல உள்ளுக்கு நிறைய பேரை சந்திக்கணும், வேறு வகையான விடயங்கள் செய்தாக வேண்டும். இப்படியான பல விடயங்கள் உண்மையாகவே ஒரு கேலி கூத்தாக இருக்குது. இந்த நாட்டை பற்றி சிந்திக்கின்ற போது DCC மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு செல்கிற போது மீனவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு விடயம், நாங்கள் நீண்ட காலமாக மீன்பிடிக்கின்றோம், இந்த லைசன்ஸ் தருவதிலே பிரச்சனை இருக்கிறது. FI-க்கு எதிராக முரண்பாடுகள் செய்கிறார்கள். FI என்கின்ற பிஷரிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்களை எடுத்து பார்த்தால் அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்ற விதிமுறைகளுக்குள் தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். எனவே யார் யாரை குற்றம் செய்வது? எனவே இந்த நாட்டினுடைய அத்தனை பிரச்சனைகளுடைய மையமாக நாம் பார்க்கிற விடயம், ஒரு சிஸ்டம் சேஞ்சை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும். நிர்வாக ரீதியான முறைமைகளில் மாற்றம் உருவாக்க வேண்டும். அது மீன்பிடித்துறை மட்டுமல்ல, எல்லா அமைச்சுகளிலும் இதனை நாம் பார்க்கின்றோம். அண்மையில் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கின்ற போது, இந்த நாட்டினுடைய வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய பல விடயங்களிலே குறிப்பாக எமது நாட்டினுடைய நிர்வாகத்திறன் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். உள்நாட்டு இறைவரி திணைக்களம், மதுவரி திணைக்களம், அதே போன்று சுங்க திணைக்களம் போன்ற மூன்று திணைக்களங்களின் ஊடாகவும் ஒரு நாட்டிற்கு மிக அதிகமான பணத்தை பெறக்கூடிய வாய்ப்பிருந்தும் குறித்த பணத்தை நம்மால் பெற முடியாமல் இருப்பதற்கான காரணம் அங்கிருக்கின்ற நிர்வாக சீர்கேடு என்பதை ஜனாதிபதி அவர்கள், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த நாட்டிலே ஒரு இக்கட்டான சூழலிலே இந்த நாட்டை பொறுப்படுத்தி இந்த நாட்டை ஓரளவு நிம்மதியாக சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி அவர்களை நாம் பாராட்டுகின்றோம். அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய பிரச்சினை, அதாவது நாங்கள் கடனாளியாக இருந்த இந்த தேசத்தை வளர்ச்சி அடைந்தவர்களாக கொண்டு வருவதிலே ஒட்டுமொத்தமாக தனிநபராக ஜனாதிபதியினை சுமந்து செல்வார் என்று நாம் கற்பனை பண்ணுவோமாக இருந்தால் அது கேலிக்கூத்தாக மாறிவிடும். எனவே ஒவ்வொரு திணைக்களம், ஒவ்வொரு அமைச்சிலும் உள்ளவர்களுடைய பொறுப்பு இருக்கிறது இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு. இந்த பிரதானமான இந்த மூன்று திணைக்களத்தினுடைய நிர்வாக சீரகேடுகளால் குறிப்பிட்ட வருமானத்தை நாம் அடையவில்லை என்கின்ற இந்த குற்றச்சாட்டு சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டு அல்ல. இதனை தொடர்ந்தும் குற்றச்சாட்டாக நாம் முன்வைக்கவும் முடியாது. அதனை நாம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு நம்மிடம் இருக்கின்றது. அதனை எவ்வாறு மாற்றி அமைப்பது? இந்த நிர்வாக சீர்கேடுகள், ஊழல்கள் ஏற்படுகிற போது எப்படி நாம் அதனை அதற்கான தண்டனைகள் கொடுப்பது என்பதிலே கட்சிகளை மறந்துங்கிள்ளவர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அண்மையில் ஊழல் ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தலைமையில் வந்த இந்த அரசாங்கத்தினுடைய நல்ல விடயங்களிலே இந்த ஊழல் ஒழிப்பு சட்டத்தையும் நாம் பார்க்கின்றோம். வெறுமனே அது சட்டமாக அல்லாமல் அது நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்த அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கின்ற ஊழல்கள் களையப்பட வேண்டும், நிர்வாக சீர்கேடுகள் நீக்கம் பெற வேண்டும். சரியான விதத்தில் ஒழுங்கான முறையில் ஒரு விடயத்தை நாம் அணுகிற போது நம்மால் முடியாது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால், ஒரு அமைச்சரால் முடியாதெல்லாம் ஊழல்வாதிகளினுடைய புரோக்கர்களால் முடியக்கூடிய நிலை இந்த நாட்டிலே அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். எனவே இந்த புரோக்கர்களால் ஒரு பணம் கொடுத்து பெறக்கூட்டு செய்யக்கூடிய வேலையை ஒரு அதிகாரம் மிக்க அமைச்சர்களாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் செய்ய முடியாது என்கின்ற நிலை இந்த நாட்டில் எவ்வளவு அபத்தமான அவலமான ஒரு நிலை. இந்த நிலை மாறுவது தொடர்பிலே நாம் நிச்சயமாக ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும். நான் அவ்வப்போது சொல்கிற ஒரு விடயம்தான், ஒரு டிக்டேட்டர்ஷிப் இந்த நாட்டுக்கு வேண்டும், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய டிக்டேட்டர்ஷிப் வேண்டும் என்று எப்போதும் சொல்வேன். அதை இவர் மறுத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. லீக்வானியாக இருக்கலாம், மகதீர் முகமதாக இருக்கலாம், வெறுமனே அவர்கள் டூ மச் டிமோக்ரஸி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செல்லவில்லை. எதிர்க்கட்சி தலைவரை அங்கே உள்ளே பிடித்து வைத்தார். தன்னுடைய தந்தை ஊழல் புரிந்தார் என்பதற்காக, தன்னுடைய தந்தைக்கு மகன் எவ்வாறான தண்டனை கொடுப்பார் என்பதை லீக்வானினுடைய தந்தை புரிந்து கொண்டு அவராகவே தற்கொலை செய்து கொண்டு மாய்ந்தார். அந்த அளவு தூரம் இறுக்கமாக இருந்ததன் காரணமாகத்தான் அத்தகைய நாடுகளை கட்டியெழுப்ப முடிந்தது. மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், ஏன் இந்த அரபு தேசமாக இருக்கலாம், ஏன் வளர்ச்சி பெற்றது என்று கேட்டால் என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்றால், அங்கே ஒரு நாடு ஒரு சட்டத்தை உருவாக்குகிற போது, ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வருகிற போது, அந்த மக்கள் அதனை மதிக்கிறார்கள், அதனை பின்பற்றுகிறார்கள். வெறுமனே நாம் அதனை எதிர்க்கிறோம் என்பதாக கோஷம் போட்டு போராட்டங்கள் நடத்தி அந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை சீர்குலைக்கின்ற நிலைமைகள் அங்கே இல்லை. அதற்கு காரணமும் இருக்கிறது. அந்த தலைமைகள் உண்மைக்குண்மையாக மக்களை நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள், நாட்டை நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு மக்களையும் நாட்டையும் நேசிப்பதால் அவர்கள் கொண்டு வருகிற சட்டங்களும் கூட நல்லவைகளாக இருக்கின்றன. எனவே இந்த நாட்டிலும் கூட நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், மிக கடினமான
தீர்மானங்கள்,
கடினமான தீர்மானங்களை எடுக்கின்ற போது அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதில் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அதனை நடைமுறைப்படுத்துகின்ற வழிகளை பார்க்க வேண்டும். வருமான வரி தொடர்பாக 500,000 கோப்புகள் ஆவணங்கள் மட்டும்தான் இருக்கின்றனமாம். ஜனாதிபதி அவர்களே சொல்கிறார், மில்லியன் கணக்கானவர்கள் இங்கு வரி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க, அவர்களுடைய கோப்புகளை இன்னும் அந்த திணைக்களங்கள் உருவாக்கவில்லை என்றார் என்று சொல்கிறார். 500,000 பேரிலும் கூட குறிப்பிட்ட சிலர் தான் இந்த நாட்டிலே வருமானத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நேரடி வருமானத்தை பெறும் வகையிலே இந்த பெரும் உத்தியோகத்தர்கள் அதிகமான பணம் பெறுபவர்களிடம் வருமானத்தை அறுவடுகின்ற தீர்மானத்தை நாம் எடுக்கிற போது, அதிகமாக கற்றவர்கள் கூட அதிகம் வருமானம் பெறுகிறார்கள். நாங்கள் நாட்டை விட்டு செல்ல போகிறோம், அவர்கள் செல்கின்ற நாட்டிலும் கூட அதனை விட மிகவும் அதிகமான வருமானத்தை அந்த நாட்டிற்கு செலுத்தத்தான் போகிறார்கள். பிரான்சிலே, ஐரோப்பிய நாடுகளிலே கடை வைத்திருப்பவர்கள் அல்லது தொழில் செய்கின்ற நமது நாட்டவர்களை கேட்டால், அந்த நாடு எவ்வாறு வருமான வரிகளை பெறுகின்றன, எவ்வாறு தொழில் செய்வர்களை ஊக்குவிக்கிறது, எவ்வாறு அவர்களிடம் இந்த அரசாங்கம் பணத்தை பெறுகிறது என்பதை பார்த்தால், நாம் எவ்வளவு சுதந்திரமாக எவ்வளவு அநியாயமாக எங்களுடைய தொழில்களை இந்த அரசுக்கு பணத்தை கொடுக்காமல் செய்வதனுடைய விளைவுதான் அரசாங்கம் பணமற்றவர்களாக இருக்கிறது. இன்றும் கூட IMF-னுடைய நிபந்தனைகளிலே அரசாங்க கூட்டு தாபனத்தில் இருக்கின்ற ஊழியர்கள் பலரும் தேவைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய வேலையை பறிப்புகமாக இருந்தால் IMF நிபந்தனைக்கு அமைவாக நாளை வீதிக்கிறங்குவார்கள், அரசியலில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள். எனவே அரசியலை நாம் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அந்த மாற்றத்தை செய்ய முடியாது என்பதுதான் இந்த நாட்டினுடைய நியதி. இவ்வாறு எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மிடம் இருக்கின்ற குறைகள் தவறுகள் எல்லாம் தெரிந்த போதும் கூட அதனை செய்ய முற்படுகிற போது அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு வரும் என்பதற்காக நாம் அதனை செய்யாது இருக்கின்றோம். தனியார் மயப்படுத்தல் என்கின்ற விடயம் வருகிற போதே உடனடியாக நாட்டை விற்கிறார்கள் என்று பேச தொடங்கி விடுவார்கள். துபாய்க்கு சென்று பார்ப்போம், ஓல் துபாய் நியூ துபாய் என்று இருக்கிறது. நியூ துபாயிலே முதலீடு செய்திருக்கிறார்கள், அந்த முதலீட்டினூடாக வருமானத்தை பெறுகிறார்கள். எனவே இந்த நாட்டிலே ஒரு நிலையான ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், ஒரு சிஸ்டம் சேஞ்சை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், சகல நிறுவனங்கள், சகல திணைக்களங்கள், சகல அமைச்சு மட்டங்களிலும் ஒரு சீர்கேடான நிர்வாக முறைமை இருக்கிறது. அதனை மாற்றி அமைப்பதற்கு ஜனாதிபதியோடு சேர்ந்து அனைவரும் கட்சி பேதங்களை மறந்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதான் ஒரு கோரிக்கையை தாழ்மையாக முன்வைத்து எனக்கு சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி.
நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. இலங்கட்ட கரு திலீப் வேதாராட்சி மந்திரி துமா உபத்துமாட்ட வினாடி பகல்லோக காலத்தின
கரு மூலாசட்ட கரு மந்திரி துமனி அத தீவிர அமாத்துமா தீவிர சம்பத் அமாத்துமா அத தீவிர அமாத்தே பணத் கீப்பியாக இதிபத் கரணமே மோத்தே பணத் கீப்பே சன்சோதனை கரன்னட்ட මට අවස්ථාවක් ලැබීම ගැන මම ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම මේ පනත්වල 14E වගන්තිය සංශෝධනය කරන්න ඕන කරු දිවුර ඇමතුමනි. මෙහෙයුම් තහනම් කළහොත් වැරදිකරුවෝ වෙන්නේ අපේ අයිතිකරුවයි නියමුවයි ගැණියොයි. එතකොට මේ කණ්ඩායමෙන් වැරදිකාරයෝ වෙන්නේ මේ තුන්ගොල්ලෝ. බෝට්ටු අයිතිකාරයයි ஸ்கீப்பருய் ஜனகேனியோய் இத்தோட சமார அவஸ்தாவலதி ஏகொல்லுவாக்கே அதி நொதனுவத்த தேசிய மாவல் உள்ளங்கனை கரைக்குவோத்தின் ஏ நிதாஸ்கரும் இத்தோட போட்டு ஹிமியா நிதாஸ்கரகானே கொஹமது போட்டு ஹிமியா வரதிகார வேணும் கரு அமத்துமணி மேக சன்சோதனை கருவிட்டு போட்டு ஹிமியா மேகெங் இவத் கரான்னோம் விசேஷம் போட்டு ஹிமியா මේ රටට විදේශීය විනිමය දේශීය ජනතාවට පරිභෝජන මස් සප්පාය කරන කෝටි 3කට ආසන ප්‍රමාණයක් අය කරලා තමයි යාත්‍රාවක් නිර්මාණය කරන්නේ. යාත්‍රාවක් වතුර දාන්නේ. එතකොට මේ යාත්‍රාව යන ස්කීපර් සහ ගැණියන්ට ආදායමෙන් දෙකෙන් පංගුවක් දෙනවා. ආදායමෙන් දෙකෙන් පංගුවක් තමයි රස්සාව කරන කණ්ඩායමට දෙන්නේ. අනිත් දෙකෙන් පංගුව තමයි බෝට් හිමිට අයිති වෙන්නේ. එතකොට බෝට්ටු යන ගැණියෝ සහ ස්කීපර් කොහේ හරි ගිහිලා මාළු අල්ලගෙන එනවා. එතකොට දේශීය මාළු උල්ලංඝනය කරලා ගිහිලා මාළු අල්ලනවා. ඉතින් අල්ලගෙන එන්නේ ඒගොල්ලන්ගේ ආදායම දෙකෙන් පංගුවක් ලැබෙනවා. බෝට්ටු හිමිට ලැබෙනවා. ඉතින් මේක සංශෝධනය කරන්න ඕන. මේක සංශෝධනය කර මේ කටයුත්ත කරන්න ගියොත් බෝට්ටු හිමියට උසාවි ගාන යන්න වෙනවා. බෝට්ටු වෙනුවෙන් නඩු කියන්න වෙනවා. නඩු කියලා බෝට්ටු බේර ගන්න වෙනවා. ඉතින් කෝටි ගාණක් වියදම් කරලා මේ කරන කර්මාන්තේ අභාවයට යනවා. දැනටත් අභාවයට ගිහිලා තියෙන මේ ඉන්ධන ප්‍රශ්න නිසා බහුදින යාත්‍රා හිමියෝ අද අන්ත අසරණ තත්ත්වයට පත් වෙලා තියෙන අවස්ථාවක්. ඒ නිසා අනිවාර්යයෙන්ම මේ 14 ඊ කියන වගන්තියේ බහුදින යාත්‍රා හිමියා මේකෙන් නිදහස් කරන්න බෝට්ටුව මූදට වරායෙන් යනකොට බහුදින යාත්‍රා හිමියා මේක සම්බන්ධ නැහැ. යන ස්කීපර් යන කණ්ඩායමට බෝට්ටුවේ බාරකරු රැකියාව කරන්නේ. ආයි මාසෙකට පස්සෙන් ගොඩට එන්නේ වාර්තා හිමියට මේ වෙන්නේ. ඒක නිසා ඒක සංශෝධනය කර යුතුයි කියන එක මම යෝජනා කරනවා. ඒක සමස්ත දීවර බහුදින යාත්‍රා හිමියන් වෙනුවෙන් ඒ දේ ඉෂ්ට කරන්න ඕනේ. ඒ හිමියන්ට ඒ දේ ඉෂ්ට නොකරොත් මේ දීවර කර්මාන්තයේ ඉදිරියට ගෙන යන්න බැරි වෙනවා. දීවර අයිතිකාරෝ අසරණ තත්ත්වයට පත් වෙනවා. ඒක දෙවෙනි කාරණේ තමයි ගරු එමතුමනි 19 ඈ විදේශීය මෙහෙයුම් තහනම් කළහොත් දඩයය කිරීම අය කරන්නේ විදේශීය දේශීය මා උල්ලංඝනය කරුදින් දඩයය කරනවා දඩ ගහනවා මම යෝජනා කරනවා මම ඔබතුමාට කල්නුත් කිව්ව මේක ඇතුළත් කරන්න කියලා මේ දේශීය මා උල්ලංඝනය කරන්නේ බෝට්ටු හිමිය නෙවෙයි ඒ ස්කීපර් යන කණ්ඩායම එතකොට උල්ලංඝනය කරාම ඒ දඩ නියම කරන්න ඕන ඒගොල්ලන්ට ඒගොල්ලෝ බය කරන්න ඕන බෝට්ටු හිමිය කියන්නේ මේ දේශීමා උල්ලංඝන මාළු අල්ලන් එන්නේ කියලා යන කට්ටිය තමයි කියලා මාළු අල්ලන් එන්නේ එතකොට ඒ දේශීමා උල්ලංඝනය කරාට දඩ ගහනකොට අනිවාර්යයෙන්ම පළවෙනි වතාවට සමාව දෙන්න ඕන දෙවෙනි වතාවට අනිවාර්යයෙන්ම මම යෝජනා කරනවා ස්කීපර්ගේ බලපත්‍රය ස්කීපර්ගේ බලපත්‍රය මාස 3කට අවලංගු කරන්න. වෙරි ගුඩ් නියමයි. මාස 3කට අවලංගු කරන්න ඒක අවලංගු කරලා ආයිත් වරදක් කරෝතින් අවුරුද්දකට අවලංගු කරන්න. එතකොට මේ ප්‍රශ්න ඔක්කොම निराකරණය කරනවා. එතකොට මේ ප්‍රශ්නේ එහෙම කරන්න යන්නේ නැහැ. එතකොට බෝට්ටු හිමියත් බේරනෝ, දීවරත් බේරනෝ, කර්මාන්තිත් රැකෙනවා. ඉතින් ඒ වගේ ස්කීපර්ලා ඉන්නවා. සමහර ස්කීපර්ලා ඉන්නවා ගරු එමතුමනි. ගරු මන්ත්‍රීතුමනි සමහර ස්කීපර්ලා ඉන්නවා ඩීල් දානවා. දැන් අද කුඩු ප්‍රවාහනය කරන්නේ බෝට්ටු හිමිය කවදා පුඩු වෙන්නේ කියන්නේ නැහැ. 99%ක් බෝට්ටු හිමියට සම්බන්ධ නැහැ. ඒ වගේ ස්කීපර්ලා ඒ ව්‍යාපාරිකව අල්ලගෙන තමයි මේ කුඩු බිස්නස් කරන්නේ. ඉතින් නීතිය රායන්ට ගෙලින්ම ආපුවම බෝට්ටු හිමිය අරගෙන ගිහින් අත්තරන් ගොඩ ගන්න ප්‍රශ්න කරන්න. ඉස්සලා ප්‍රශ්න කරන්න ඕන නියමුවයි යන කණ්ඩායමයි සමග ප්‍රශ්න කරලා ඉවරලා ඒගොල්ලොන්ගෙන් ප්‍රශ්න කරලා නීති මාර්ගයේ දම් තියෙනවනේ නීතිය අපේ ක්‍රම තියෙනවා ඒකම අනුව අත්අඩංගුව අරගෙන රාජකාරී කරන බෝට්ටු හිමිය කරලා තියෙනවා අත්අඩංගුව ගන්නවා ඒක ඒ කුඩු ප්‍රශ්න වලට ඒවට ඒ නීති ක්‍රියාත්මක විය යුතුයි අනිවාර්යයෙන්ම වැඩිපුරම ඩීල් දාන්නේ බහුදින යාත්‍රා වල ස්කීපර්ලා සමහර ස්කීපර්ලා තමයි ඒ ක්‍රියාත්මක කරලා කෝටිපතිය වෙන්නේ ඉතින් මර කෝටි 3-4කට කිට්ටු වෙන ප්‍රමාණයක් තමයි මේ බෝට්ටුවක් හදන්න යන්නේ. ඉතින් ඒ මිනිස්සු එම ව්‍යාපාරයම කරන්නේ නැහැ. ඒක නිසා ඒකත් මම යෝජනා කරනවා ඒ දඩ මුදල් ඒ ආකාරයෙන් මේක. ඊට පස්සේ තුන්වෙනි එක තමයි මුදල් දඩ මුදලින් අය කරන්න. ඉතින් ඒ ආකාරයට ඒ නීති මිත්‍යාත්ම කරන්න. ඊළඟ කාරණේ තමයි මේ යාත්‍රා හිමියෝ මේ මාසේ ඉඳලා ඔක්තෝබර් මාසය වෙනකම්ම මේ මාස 5 තුල තමයි මාලදිවයින දූපත් වලට මාලදිවයින බෝන්ඩරි කොස් වෙන්නේ ඒ කාල සීමාවට. ඒ නිර්දිග මොකසන් සුලං කාලය. ඒ වාරකම් කාලය. කාලගුණ දේශපාල දේශගුණයේ ඍතු වෙනස් වෙන කාලේ. වාරකම් කියනකොට හරිම දරුණු මූද. ඒ කාල සීමාව තමයි මේ ලිල්ලෝ කර්මාන්ත කරන අය මේ මාලදිවයින මූදට මූද පැත්තට බෝඩ් කොස්සලා යන්නේ. ඒ කියන්නේ මේ පළාතේ මාල් වලනකොට උතුරු දිය නිර්දිතික මෝසන් කාලයට දියර කෙලේ පැත්තට යනකොට මේ බෝට්ටුත් ගහගෙන යනවා. ඉතින් වැරද්දක් සිද්ධ වෙනවා. මේ ගිහිල්ලා බවුන්ඩරි කොස් වෙනකොට මාළු අල්ල ගන්න බැරිනකොට ලක්ෂ 50කට විනගල බෝට්ටු ගියාම ආපහු වැරෙන්නේ නැහැ. කොරාට හරි අල්ලගෙන එන්න සිද්ධ වෙනවා. ඉතින් ඒ නිසා ඒවට සමාව දෙනවා. ඒ මාලදිවයින රාජ්‍යත් එක්ක රාජාන්තිය සාකච්ඡාවක් කරලා මේ මාස 4 යම්කිසි වරදක් වුණොත් ඒව සමාවපජනය කරන විදිහට සාකච්ඡා කරලා එම තීරණයක් ගන්න කියන එක අපි ධීවර ජනතාව වෙනුවෙන් මම ඉල්ලීමක් කරනවා. පෞගිය මාසේ මේ නිදිදික මෝසම් මාසේ වාරකම් මාසේ පෞගිය මාසයට උඩදී ඉඳලා බෝට්ටු 100 ගානක් ඔබතුමා නිදහස් කරා. ඔබතුමාට අපි තිල්ලිමක් කරා. මේ ධීවර ජනතාව මේ මාසරණ තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. මේ වගේ නිර්දික මෝසන් සුළකට ගහගෙන යනවා. ගහගෙන ගියාම වැටෙන්නේ මේ මාලදිවයින මුහුදට. ඉතින් ඒ තත්ත්ව නිසා මේ බෝට්ටු අසරණ තත්ත්වයට පත් වෙලා ඒ වගේ තත්ත්ව බෝට්ටු 100 ගානක් තහනම් කරලා තිබුණා. ඔබතුමා තහනම් කරලා ඉවත් කරා. ඉතින් ඒ වගේ තත්ත්වයකට මුහුණ දෙන නිසා ඒක සාකච්ඡා කරලා ඒ ගැන ඔබතුමා මේ සංශෝධනය කරනකොට ඒකත් ඇතුළත් කරලා යෝජනා කරන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම තමයි මේ VMX අක්‍රිය වීම නිසා බෝට්ටු සාවන ගොඩාක් සාල ප්‍රමාණයක් මේ මුහුදේ අතර මුහුදේ කැරලා අසරණ තත්ත්වයට පත් වෙන VM එක අක්‍රිය වීම නිසා එතකොට ඒක විමර්ශනය කරන එකට මාස එකහමාරක් විතර මේ පාර ගියා. බෝට්ටු 100 ගානක් ඔබතුමාට අපි කොච්චර කතා කරාද. ඉතින් ඒ විමර්ශනය කරන බෝට්ටු, ඒ කියන්නේ බෝට්ටුවක් මුහුදු ගිහිල්ලා ආවම ආයිත් නැවත වර බඩු පටවනකොට තමයි මේ ටිපායක දාන්න යනකොට තමයි මේක ඔබ මේ නීතියට හවුලයි කියලා කියන්නේ. ඒකට බඩුත් පටවලා 145 බඩුත් පටවලා රැකියාව වෙන හදනකොට තමයි තහනම් කරන්නේ, මේ පරීක්ෂණය කරනවා. ඉතින් ඒක මාසයක් හමාරක් යනවා. එතකොට අර අයිසුද්ධි වෙලා මේ කටයුතු කරන්න දැන මිසුල් ජීවත් වෙන්න දැන සල්ලිත් නැහැ. මාසයක් විතර යනකම් ඔය තත්ත්වෙට තියෙනවා. ඉතින් මම ඉල්ලීමක් කරන්නේ ඒ VMX සක්‍රිය වෙලා යම්කිසි විමර්ශනයේ ප්‍රමාද කරන්න එපා. යම්කිසි ප්‍රශ්නයක් ඇති වුණු අවස්ථාවේදී බෝට්ටුවක ඒව විමර්ශනය කරනකොට සතියක් ඇතුළත දැන් තංගල්ලේ ධීවර පරීක්ෂකයන් උපදෙස් ගත්තා, අමාත්‍යාංශයට උපදෙස් ගත්තා, වැරදි කාර්යද නිවැරදි කාර්යය කරා, දඩිය ගහන දඩිය ගැහුවා, ඉස්කීපලයිසන් එක කැන්සල් කරා, ඉස්කීපලයිසන් කැන්සල් කරා. සතියක් ඇතුළත ඒ විමර්ශනය කළේ බෝට්ටු රැකියාව යන දෙන්න ඕන එමතුමා. ඒක තමයි ඔබතුමාගෙන් කෙරෙන්න ඕන වැඩ. ලංකාවටෙන් බෝට්ටු 5000ක් විතර දිනනොයි මොනවා ප්‍රශ්නයක් ඇති වුණු වෙලාවට ඒ අවස්ථාවේදී ඔබතුමායි තීරණ අරගෙන මාසයක් එකහමාරක් යනකොට මිනිස්සුන්ගේ ජීවත් වීම නැහැ, යන මිනිස්සු ජීවත් වෙන්න ඉඩයක් නැහැ. බෝට්ටු හිමි ආසරණ වෙලා ගහපු තෙල් ලයිස් ඔක්කොම දිය වෙලා ගිහිල්ලා ඉතින් විශාල පාඩුවක් ඇති වෙනවා. ඒ නිසා ධීවර අමාත්‍යංශයෙන් කරන දේ හරියට ඒ රාජකාරිය කරලා දෙන්න මිනිස්සුන්ට ඒ ප්‍රශ්නේ නිරාකරණය කරගෙන යන්න පරීක්ෂණය සතියක් ඇතුළත කරලා ඒ බෝට්ටු යාමේ කටයුතු කරන්න කියන එක මම ඔබතුමාට යෝජනා කරනවා. ඒ වගේම තමයි අද ඔබතුමා දන්නවා අද බහුදින යාත්‍රා, අද මේ රටට විදේශ විනිමය ගේන්නේ කෙළවලු කර්මාන්තයෙන්. කද කෙළවලු කර්මාන්තයෙන් බෝට්ටු අද 50%ක් ගැට ගහලා තියෙන්නේ මේ ඉන්ධන ප්‍රශ්නේ නිසා, ඉන්ධන වැඩිවීම නිසා. ඉතින් ඒ නිසා මේ ඒ වගේම තමයි දිනු කර්මාන්ත කරන්නේ. දිනු කර්මාන්ත කරන දකුණු මුහුදු තීරේ දිනු කර්මාන්ත කරන බෝට්ටු 1500ක් විතර තියෙනවා. අද ඒ බෝට්ටු අසරණ තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ලින්න කිලෝ එක රුපියල් 250යි. ඩීසල් ලීටර් රුපියල් 350යි. ඩීසල් ලීටරට වැඩි අඩුවලා ලින්නු කිලෝ එක. හේතුව රස්සාව කරනකොට පිටරටින් සැමන් ගේනවා. ලින්නු මාළු සැමන් වලට ගන්න වැඩිපුර. ඒතකොට පිටරටින් සැමන්ටින් ගේනවා. සැමන්ටින් ගේලා මෙහෙ ලේබල් කරලා විකුණනවා. ඉතින් හොරට ගෙන්නනවා. මේක මාපියාවක්. මේක අල්ලන්න බෑ, නතර ගන්න බෑ, ඔබතුමාට නතර ගන්න බෑ, ආණ්ඩුවට ගන්න බෑ. මේක ලොකු ප්‍රශ්නයක්. ඉතින් මේ අපේ දේශීය ධීවර කර්මාන්තේ දියුණු කරන්නයි කියලා රටේ අපේ ජනාධිපතිතුමායි ආණ්ඩුවයි කියනවා. අද දේශීය කර්මාන්තේ ලංකාවේ තියෙන දේශීය කර්මාන්ත එකක්වත් අද දියුණු කරන්න බැරි තත්ත්වයක උදාලා තියෙනවා. පොර ගුහාවක් වෙලා තියෙනවා. ඉතින් මේ පිටරටින් සැමන් ගෙන්නන්නේ සැමන් කර්මාන්ත ශාලා 25ක් තියෙනවා. සැමන් කර්මාන්ත දියුණු කරන්න කියලා පිටරටින් සැමන් ගේනකොට අපේ ධීවර කර්මාන්තේ කඩාවැටෙනවා. ඉතින් මේකට මිලක් තක්සේරු කරලා සමන් කර්මාන්තයට ගන්න මාළු මිලක් තක්සේරු කරලා දීවරගේ මාළු ගන්න ප්‍රමාණය තක්සේරු කරලා ඒ වැඩේ පිළිස්ස සකස් කරන්න ඕන. මේක තමයි දීවර කර්මාන්තේ රැක ගන්න ඕන. දීවර මාත්තුමා ඉන්නේ එකට. දීවර මාත්තුම දැඩි ලෙස තීරණයක් ගන්න මේ වගේ දේවල් කරන්න එපා. මේව නතර කරන්න ඕන. මේව නීති රීති ක්‍රියාත්මක කරන්න ඕන. මේ කර්මාන්ත දිනු කරන්න ඕන. ඒ නිසා මේ වැඩ කටයුතු ක්‍රියාත්මක කරන්න ඔබතුමාගෙන් මම ඉල්ලීමක් කරනවා. එතකොට දැන් ගිය අවුරුද්දේ අපි රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා මේ අර පුටුවේ අගමැතිවරයා හැටියට වාර්ලා ඉදදී මම යෝජනා කරා ඔබතුමා ওই පුටු හිටියා මේ තෙල් සහනාධාරයේ ඩීසල් වල රුපියල් 100ක සහනාධාරයක් ලබා දෙන්න කියලා එතුමා අගමැතිවරයා හැටියට අපිට ආරාධනා කරා එතුමාගේ සාකච්ඡාවට අපි ගියා සාකච්ඡාව දීලා තීරණය කරා ඊට පස්සේ දවස් 4ක පස්සේ එතුමා ජනාධිපති වුණා අද ජනාධිපති වෙලා ආණ්ඩුවත් එක්ක ආණ්ඩු කරගෙන යනවා මේ රටේ ලොකුම කර්මාන්ත තමයි දීවර කර්මාන්තය දීවර කර්මාන්තේ තමයි විශාල ඩීසල් ප්‍රමාණයක් වැයෙන්නේ බෝට්ටු 5000 ගානකට. එතකොට මේ බෝට්ටු වලට තෙල් දෙන එක වරායවල් 22කින් දෙන තෙල් ටික රුපියල් 100ක තෙල් සහනාධාරයක් ලබා දෙනවා නම් මේ කර්මාන්තේ දිනු කරන පුළුවන් ගරුවැමතුමා අද මිනිස්සු අසරණ වෙලා දීවර කර්මාන්තේ කරන දීවර අසරණ වෙලා බෝට්ටු හිමි අසරණ වෙලා යන මිනිස්සු අසරණ වෙලා කනකර බඩු මුට්ටු ගස් තියලා ජීවත් වෙන්න විදියක් නැහැ මිනිස්සුන්ට. අද ඒ තත්ත්වයට අදපත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ කර්මාන්තේ වැටෙන්න දෙන්න එපා. මේ කර්මාන්තේ දිනු කරන්න මේ තෙල් සහනාධාරය මේ අයවැයෙන් අනිවාර්යයෙන්ම ලබා දෙන්න ඔබතුමා කැබිනට් එකේ යෝජනා කරන්න. යෝජනා කළා මේ
මතුමා විනාඩි 2ක කාලයක් තියෙනවා.
හරි. Thank you. ඒ වගේම තමයි අද මම ගියා ගරු අපේ විපක්ෂ නායකතුමත් එක්ක මිනිස් වරායට, මාතර වරායට, වැලිගම වරායට හැම වරායවල වලම විශාල අඩුපාඩු. අක්‍රමිකතා. ක්‍රියා කිසිම වරායක දියවරයට පහසුකම් තියෙන ඔක්කොම ජරාවාස වෙලා ඇත්ත කතාව. ඉතින් මේ මේවා වරායවල් ටික වෙනම වරායව වරායවල් ටික අමුතුවෙන්ම සංශෝධනය කරලා හරිපස්සල ගන්න ඒක ක්‍රියාත්මක කරන කටයුතු කරන්න ඕන. හැම වරායක්ම අපවිත්‍ර වෙලා ඒ නීතියක් ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ ගරු එමෙතුමා. ඒ නිසා මම විශේෂයෙන්ම ඉල්ලන කරා අම්බලංගොඩ දීවර වරායේ බෞද්ධ න්‍යායත්තකින් තොටුපළේ වරායේ ද මාස අවුරුදු එකහමාරක් වෙනවා. ඒ රේඩියෝ කැල්ල මූදේ ඉන්න බෞද්ධ යාත්‍රාවලට ගොඩබිමට කතා කරන්න බෑ. ඒ ගොඩබිම රේඩියෝ කැල්ල මම ඔබතුමාට ලියුමක් බාර දුන්නා දැන් මාස 5කට උඩදී. දැන් ඔබතුමා රේඩියෝ 3ක්ද කොහෙද ගෙනල්ලා තියනවලු කිව්වා. ඒ 3න් එකක් අම්බලංගොඩ දියවර වරායට ලබා දෙන්න. ඒ දියවර වරායේ රේඩියෝ මධ්‍යස්ථාන රේඩියෝ එක නෑ බෝට්ටු විශාල ප්‍රමාණයක් ගොඩබිමට කතා කරන වරාය. ඔබතුමා ඒ දේ ඉෂ්ට කරන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඊළඟට තමයි මම අපේ කාලේ අපි ආරම්භ කරා මාවැල්ල දීවර වරාය රැකව දීවර වරාය ඒක වැඩ ආරම්භ කරාට වැඩ කටයුතු ක්‍රියාත්මක කරේ නැහැ. මේ ආණ්ඩුව ආවට පස්සේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ගිහිල්ලා ආරම්භ කරා. අද මාවැල්ල ගම්මානේ නැහැ කඩාගෙන යනවා. ඒක හදපු ප්‍රමිතියට ක්‍රමයට ඒ වරායවල් හැදුවේ නැහැ. ඒ වරාය හැදුවේ වරාය තුල ස්විමින් pool එකක් වගේ.
මතුමා කාලය අවසන්යි.
මූද රළු වෙලා මූදේ වරාය මේ වෙලා කෝටි 350ක් ගොඩ වැය කරලා හැදුවේ. මේ තිබුණු ගල් අරන් ගිහිලා කොන්ත්‍රාත්කාරයෝ වැඩ නතර කරලා ඒ වැඩ ප්ලෑන් එක අනුමත කරන විදියට කරපු නැති නිසා මේ ප්‍රති උදාලා තිබෙන නිසා අනිවාර්යෙන් මාවැල්ලේ වරාය ගැන ඔබතුමා විශේෂයෙන්ම කණ්ඩායමක් යවලා බලලා මේ ගැන පරීක්ෂණයක් කරලා වරාය නැවතුවත් ගල් ඉවත් කරලා තිබුණු විදිහට මූදවල දෙන්නේ කියලා මේ දීවර ජනතාව ඉල්ලීමක් කරනවා. ඒ නිසා ඔබතුමාගේ මං ඉල්ලීමක් කරේ කටයුතු මේ ක්‍රියාත්මක කරන්න ඉන්දියාවේ
අවසන් කරන්න.
විනාඩියද ඉන්දියාවෙන් මම දැක්ක ඉන්දියාවෙන් ප්‍රකාශයක් කරලා තියෙනවා ලංකා මූදේ මූදු මංගොල්ලකාරයෝ ඉන්නවා කියලා. ලංකා මූදේ මූදු මංගොල්ලකාරයෝ නැහැ. ඉන්දියාවේ ඉන්නේ මූදු මංගොල්ලකාරයෝ තමිල්නාඩුවේ. තමිල්නාඩුවේ ඉන්න දීවරය ඇවිල්ලා අපේ ලංකාවේ තියෙන මූදි තියෙන මාළු ටික මංගොල්ලකාරයෝ කරගෙන මන්තුමා කතා කරා. දකුණ ගිහින් දකුණ දීවරෝ ගිහිල්ලා උතුර මංගොල්ල කනවා කියලා. දකුණ දීවර කවදාත් උතුර මාළු මංගොල්ල කන්නේ නැහැ. ඉන්දියාවේ දීවර තමයි ඇවිල්ලා දකුණේ අපේ උතුර මූදේ මාළු මංගොල්ල කන්නේ. ඒ නිසා ඔබතුමා ඒක මම ඉන්දියාව දැන් බලන්නේ ඒක
අවසන් කරන්න මතුමා
මංගලකාරයෝ කියලා මේ කරලා ඒගොල්ලන්ට මේක බලපත්‍ර ගන්න. ඔබතුමා දීවර ඇමතිවරයා හැටියට අපේ ලංකාව මුද රැක ගන්න කටයුතු කරන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු ෆයිසල් කාසිම් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මාන් රහීම්. සමගිය තලිමදාංගම් තලිවරවර්ගලේ எப்போதும் இந்த பாராளுமன்றத்திலே இன்று கூட எங்களுக்கு 12 நிமிடங்கள் தரப்பட்டு 7 நிமிடங்கள் ஆயிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இதே கதைதான் இந்த பாராளுமன்றத்திலே அவை நாங்கள் நிறைய இடங்களை எங்களை எங்கள் மக்கள் பிரச்சனையை நிறைய பேச நாங்கள் எடுத்தாலும் கூட அது எங்களுக்கு முடிவதில்லை. ஆகவே எனது பேச்சை முடித்ததுடன் என்னுடைய பேச்சுக்குரியதையும் ஹான்சாட்டில் சேர்த்துக் கொள்வதுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மீன்பிடி அமைச்சின் சட்டத்தின் இரண்டாவது வாசிப்பிலே கலந்து கொள்வதையிட்டு எனது மீனவர் பிரச்சினை பற்றி பேசுவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவ் ஆள், அதாவது சொன்ன வேலை செய்கிறவன் நல்லா தெரியும். இரண்டு மாதங்களுக்கு முன் நாங்கள் பாராளுமன்றத்திலே எமது மீனவர் கன்சல்டன் கமிட்டியில் நான் 3-4 பிரச்சனை சொன்னேன். முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், கல்முனை அதாவது சாய்ந்தமரத்திலே இருந்த ரேடியோ சிஸ்டத்தை ஓட்டமாவடி அதாவது வாழைச்சேரியில் உள்ள ஹாவரில் உள்ள ஓட்டமாவடி அதாவது அந்த மெஷின் அதாவது ரேடியோ உடைந்ததன் காரணமாக இதை இங்கிருந்து களத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இதன் விலை அமைச்சர் அவர்களே ஒரு நாளைக்கு 10-15 லட்சம் ரூபாய் வரும். இதுவரைக்கும் இந்த வேலை நடக்கிறது. கிட்டத்தட்ட 250 போட்டுக்கள், ஆழ்கட போட்டுக்கள் சாய்ந்தமருது, மாளியக்காடு, கல்வெக்குடி போன்ற பிரதேசங்களே செல்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் அந்த விலை நடக்கவில்லை என்பதை கருத்தை கூட குறைவிக்கின்றேன். அடுத்ததாகத்தான் நாங்கள் கூறியிருந்தோம் அந்த அதே கன்சல்டன் கமிட்டியிலே, எங்களுடைய மீனவர்களுடைய மீனவர்கள் மீன்பிடி இரவில் மீன்பிடிக்க சென்ற போது ஒரு கள்ளக்கூட்டம் அதாவது ஒரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அதாவது மட்டக்களப்பு, குறுக்கல் மடம், செட்டிப்பாளையம் போன்ற பிரதேசங்களிலே 40 ஹோஸ் பவர் உள்ள அந்த போட்டை கொண்டு சென்று இவர்களுடைய மீன்களை கடத்தி வருகிறார்கள். இது ஒரு பழக்கமாக போய்விட்டது. நீங்களும் அன்று கன்சல்டன் கமிட்டியில் நாங்கள் இருந்தபோது நான் அன்று கொஞ்சம் சாரசாரப்பட்டேன். அந்த அதாவது நேவி ஆபீசர் இருந்தார் அன்றைக்கு, அவரிடமிருந்து அதை கேட்டிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் அது சரி செய்யப்படவில்லை. அது முக்கியமான காரணம். அடுத்ததுதான் மட்டக்களப்பு அதாவது வாழைச்சேனை, அதாவது உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி பேசும் பிரச்சனை தான். எங்களுடைய நேரம் காரணம் நான் பேசல, அதை நம்ம குறைச்சிருக்கோம். எங்களுடைய ஒளியில் துறைமுகத்தின் காரணமாக நேரம் ரெண்டு நேரத்தில் இருக்கேதா
சொல்லுங்க.
என்னன்னு சொன்னால், ஹொனரபிள் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது இப்போ 2-3 ஊர்களை சொன்னார். அதில் ஒரு ஊர் என்ன, என்னுடைய ஊர் செட்டிப்பாளையம். நான் அந்த ஊரிலே இருக்கின்றேன். அதே கிராமத்திலே தான் நான் வசித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த குற்றச்சாட்டு செட்டிப்பாளையத்தை நீங்கள் குற்றம் சாட்டுவது தவறானது. அங்கு அப்படியான வேலை நடக்கவில்லை என்பதை நான் இதிலே
பேசுங்க.
இது வந்து நான் யாரையும் குற்றம் சுமத்தவில்லை. இதன் பொதுவாக எங்கள் மீனவர்களிடையே உள்ள குற்றச்சாட்டு இந்த கம்ப்ளைண்ட் தந்த எங்கள் மீனவர்கள் தான். எங்களை கல்முனை ஆழ்கடல் மீனவர் சங்கத்தில் குற்றச்சாட்டு இருக்கின்ற அப்படி நீங்க சரி பாருங்க. அமைச்சரோட பேசி ஷார்ட் அவுட் பண்ணுங்க பிரச்சனை. ஓகே, சரிதானே? ஆகவே அந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. உண்மையிலே அமைச்சர்களே, ஒலிவில் துறைமுகம் அமைக்கப்பட்ட பிரச்சனை. இன்று ஒலிவில் கிராமம் ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டாலும் கூட நீந்த ஒரு கிராமம் அழிந்தே போய்விட்டது. கரைவலை மீன் அழிந்து விட்டது. நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இன்னும் உண்மை என்று. சாதாரணமாக யார் கூறுவதை கேட்கறதை விட நேரிலே சென்று பார்த்தால் அமைச்சர் அவர்களை நீங்கள் வந்தாலும் வரும்போது சொல்லுங்கள், நான் கூட்டி சொல்லியிருந்தேன். அதை வந்து பாருங்கள். இன்றைக்கு மீனவர் படும் பாடுங்க. அவர்களுக்கு எந்த உபாயமும் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, அவளுக்கு யாரும் கொடுக்கறதுக்கும் இல்லை. கேட்டால் நீங்கள் கேட்டால் காசு இல்லைங்க, நீங்கள் அரசாங்கம் கேட்டால் காசு இல்லைங்க. நீங்கள் இப்போ இந்த மக்கள் எங்கே போகிறப்ப எந்த முறையும் இல்லை அவங்க செய்கிறதுக்கு. நிந்தவூரில் இதே மாதிரி, நிந்தவூர் மட்டும் இல்லை, நிந்தவூர், மாளியக்காடு, சாய்ந்தமாரி 3 பிரதேசமும் இன்று அதாவது சேண்ட் பீச் சொல்லுவாங்க, மணல் கடற்கரை என்பது இல்லை, எல்லாம் அழிந்துவிட்டது. ஆகவே இதை குட்டி இதை ஆடு சொல்லி குற்றம் சொல்ல எனக்கு தெரியாது. 10 வருடமா இந்த பார்லிமெண்ட்ல பேசுறேன், இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அண்மையில் நீங்க இல்ல, எங்களை பிரதம மந்திரி அவர்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுல கடைசியில எங்களை துறைமுகம் அமைச்சர் சொல்லிட்டாரு, உங்களுடைய செக்ரட்டரி செல்ல நீங்க ஒரு கமிட்டி ஒன்று போட்டு ஸ்டடி பண்ணி தீர்மானம் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா உண்மையான பிரச்சனை, எங்களுக்கு மீன்பிடி துறைமுகம் முக்கியம். அந்த மீன்பிடி துறைமுகத்தை இருக்கிற பிரச்சனை கேட்டா ஒலிவில் துறைமுகம் இப்போது அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட் தான், அதாவது கரையோர பாதுகாப்பு டிஜி சொல்றாரு, இப்ப மண் வாத்து வந்ததால ஒரு அளவுக்கு இங்கால பக்கம் மண் அரிப்பு குறைஞ்சிருக்கின்றது. அப்ப அதை தோண்ட போனா திருப்பியும் மண் அரிப்பு கூடும் சொல்றாரு. இதுக்கு ஒரு முடிவு காணுங்கன்னு சொன்னோம். அதுக்கு தான் அதாவது சமுத்திர ஆராய்ச்சி இருக்காம அதுக்கு பேசி நீங்க ஒரு முடிவு காணுங்க சொன்னாரு. இந்த சமுத்திரத்தில் ஆராய்ச்சி கண்ண முடியக்குள்ள நான் பார்லிமெண்ட் இருப்பேன் தெரியா, இந்த மக்கள் இருக்கும் தெரியா, இந்த மீனவர் இருப்பேன் தெரியா, நாங்களும் இந்த பார்லிமெண்ட்ல பேசுறதா விஷயங்களை ஒன்றும் நடப்பதில்லை. அடுத்ததான் அதாவது துறைமுகம், அதாவது எங்களை பிரதேசத்தில் இருக்கிற ஒரே ஒரு லைட் ஹவுஸ் வந்து ஒலிவில் துறைமுகத்தோட லைட் ஹவுஸ். இப்ப துறைமுகம் அமைப்பதில் அரசாங்கம் இப்ப இல்ல, அது துறைமுகம் நடத்துறது அவசியமான மீனவர் சொல்லிட்டாரு அமைச்சர். இந்த துறைமுகம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த லைட்டை போட்டுறதுக்கு ஆள் இல்லை. அந்த அந்த அதாவது ஒலிவில் துறைமுகத்தில் உள்ள வெளிச்ச வீட்டுற லைட் ஒன்று இல்லை. இப்ப அது ஒன்றுதான் எங்க ஆழ்கடை மீனவருக்கு செய்ய காட்டக்கூடிய இடம் உண்டு, அது கூட இல்லை. அவ்வாறு இருக்கத்தக்கதாக தான் இன்று இந்த எரிபொருள் விலையேற்றம், இந்த எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக உங்களுக்கு தெரியும் இன்று மீனவர்களுடைய மீன் பிடிக்க எந்த அளவுக்கு செல்கின்றது. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு வண்டை போட்
இரண்டு வினாடிகள் இருக்கின்றன,
சாதாரணமாக ஒரு வண்டை போட் போய் வர ஒரு ஆளுக்கு அது செலவு, அது போய் வந்தால் அது நஷ்டம். அது இந்த மீன்பிடி சம்பந்தமாக நீங்கள் எனக்கு முன் பேசிய திருப்பி ஏதாச்சும் கூறியது போன்று இந்த எதிர்வார பாராளுமன்றத்திலே நீங்க அதாவது சரி பட்ஜெட்லேயே நீங்க மீனவருக்குரிய உரிமை காணணும். நான் நினைக்கிறேன் அமைச்சர் அவர்களே உங்களுக்கு தெரியும், நீங்கள் அமைச்சரான போது நான் எமது சாப்பிட போது நான் உங்களை சந்திச்சிட்டேன். அப்போ கூறுனன் இந்த மீனவர் துறையை பொறுத்த மட்டிலே அதாவது தெற்கு உள்ள மீனவர்களுக்கு உள்ள அமைச்சர்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஹாபர் வேணுமா, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க பாதுகாப்பா எல்லாம் எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. நீங்க எடுத்து பார்த்தா நீங்க அதாவது தெற்கில இருக்கிற வளர்ச்சி, அதாவது தெற்கில உள்ள எல்லா மீனவும் உண்டு. ஆனா இன்று வடக்கிலையும் கிழக்கிலையும் கூட அந்த அபிவிருத்தி இல்லை. நீங்க ஒரு எமது பிரதேசத்தை இந்த ஒரு அமைச்சர் வாயில நீங்க முன்னேற்ற வேண்டும் எங்களுக்கு. அதுக்கு நீங்க உங்களுக்கு எங்க ஐஎம் ஐஎம் இஷ்யூ தெரிஞ்சிருக்கிற படியா மிக விரைவில் ஏதாவது வெளிநாட்டு நாட்டுடன் பேசியாவது இப்படி ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் எமது பகுதியில் உள்ள மீனவர்களுக்குரிய அபிவிருத்தி என்ன செய்யணும் சார். அன்று அமைச்சர் ராஜி தெரிந்த போது அவர் பேங்குடன் வந்து எங்களுக்கு 48 அடி 50 அடி 60 அடி ஆள்கள் மீன் வாங்குறதுக்கு ஏற்பாடு செய்தார். அது திருப்பியும் அதுலேயும் அதாவது நிதி அமைச்சுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை நடக்கல எங்களுக்கு. அது என்ன அது ஒரு என்ன பிரச்சனை கேட்டால் கேரண்டர்ஸ் கொடுக்குற விஷயம் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி மோர்கேஜ் சொல்லி
உங்களுடைய நேரம் முடிவடைந்துவிட்டது.
அவர் முடிவு அமைச்சர் அவர்களே அந்த பிரச்சனையை நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் முக்கியமாக கூற வேண்டியது ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு முன் எமது பகுதியிலே மீன்பிடி மிகவும் மீன்பிடியால் ரொம்ப கூடியிருந்துச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சூழல் மீன் 1 கிலோ சொல்லாது 1000 ரூபாய்க்கு 5 கிலோ மீன் தான், கிலோ 200 ரூபாய்க்கு வித்த காலம் வந்துச்சு. அவர் இந்த மீனவர் எப்படி வாழலாம் அதான் சொல்ல வர. அதே மீன் பாறை மீன் வந்து 7 கிலோ மீன் 5000 ரூபாய்க்கு வித்தாங்க. ஏன் மீனை வித்து கடம் இல்லை அவங்களுக்கு. இதை போன அரசு நான் சொல்றேன், அதாவது உங்களுடைய மீன்பிடி அமைச்சு உள்ள அதாவது ஃபிஷரிஸ் கோஆபரேஷன்ல இருக்கு டாங்ஸ் இருக்கு எம்எல்ஏ பாதிக்கு அனுப்புங்க. நீங்க அதை அனுப்பி அதை வாங்குறது ஏற்பாடு செய்யுங்க. அப்பதான் மீனவனுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். அதுல உங்களுக்கு தெரியாது மீன்
உறுப்பினர்களே நேரம் முடிவடைந்து விட்டது.
அது மீன் மழகாலமாக பணியா மீனை காய வைக்க முடியாம போச்சு, உப்பு காரோடு கோடை இல்லாம போச்சு. அமைச்சர்களே நீங்க நினைக்க நீங்கள் என்னது பிரச்சனையை மீண்டும் அடுத்த முறை இந்த பாராளுமன்றத்தை பேசாமல் நீங்கள் எனக்கு என்னுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்தார்கள் என்று கூறி விடைபெறுவேன். நன்றி.
நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே.
நாளண்டைக்கு இந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டி இருக்கு, அதுல வந்து கூட கருத்தை சொல்லுங்க. இப்ப நாங்கள் இப்ப ஜப்பான் வடகிழக்குல இருக்கக்கூடிய கடத்தொழிலாளருக்கு 7 ஃப்ரீசெட்டரை கொடுக்குது, அது மூலம் இந்த ரேடியோ செட்டும் கொஞ்சம் வருது. நீங்கள் வாங்க, நாங்கள் அதுல கதைப்போம்.
நன்றி.